Corinthians, Book of Correction. This message by Brother William Marian Branham was delivered on Sunday morning, April 14th, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. Corinthians, திருத்துதலை கொண்ட புத்தகம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 14 தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது.
Morning friends, I told Brother Neville I was just a little hoarse this morning in this coming on revival. I wouldn't try to preach to you this morning because I'm too hoarse, but just a little group of us here, I might have a little Sunday school lesson and let him preach just in a little bit.
காலை வணக்கம் நண்பர்களே, இக்காலையில் எனக்கு தொண்டை சற்று கரகரப்பாய் இருந்தது என்றும் எழுப்புதல் கூட்டங்களும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன என்றும் நான் சகோதரன் நெவில் அவர்களிடம் கூறினேன். எனவே நான் இக்காலையில் உங்களுக்கு பிரசங்கிக்க முயற்சிக்க மாட்டேன், ஏனென்றால் எனக்கு தொண்டை மிகவும் கரகரப்பாய் உள்ளது. நாம் ஒரு சிறு குழுவாக இங்கு உள்ளோம். எனவே நான் ஒரு கால் ஒரு சிறு ஞாயிறு வேதப்பாட பள்ளிக்குரிய ஒரு பாடத்தை எடுத்துவிட்டு அதன் பின்னர் அவரை சற்று நேரம் பிரசங்கிக்க அனுமதிக்கலாம் என்று உள்ளேன்.
So I'll just have a little lesson out of the Bible here or something, and we can talk maybe for 15-20 minutes, and maybe the Lord will give us something out of that. Now, He's been awfully good to us, awfully good.
ஆகையால் நான் 15-20 நிமிடங்களுக்கு நாம் பேசக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தை, அதாவது இங்கே வேதாகமத்திலிருந்து ஒரு சிறு பாடப்பகுதி எடுத்து பேச உள்ளேன். ஒருகால் கர்த்தர் அதிலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு தருவார். இப்பொழுது அவர் நமக்கு அளவுக்கு அதிகமாகவே நன்மையாயும் அளவுக்கு அதிகமாகவே நல்லவராகவும் இருந்து வருகிறார்.
And so we're tired. I was up a little late last night. After it was a lot of calls coming in since they come in, and I happened to notice my little boy had a handful of glass beads, just chewing them up and eating them with glass and swallowing his glass, and so we got him and washed his little mouth out, and he was up with him the biggest part of the night, so I'm kind of tired this morning.
நாம் களைப்புற்றிருக்கிறோம். கடந்த இரவு நான் சற்று காலதாமதமாகவே உறங்க சென்றேன். நான் சென்ற பிறகு, அதாவது நான் உள்ளே சென்றது முதற்கொண்டு அநேக தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணமாயிருந்தன. ஆகையால் என்னுடைய குட்டிப்பையன் ஒரு கைப்பிடி நிறைய கண்ணாடி குமிழ் மணிகளை வைத்துக் கொண்டு அவைகளை வாயில் போட்டு மென்று தின்றுவிட்டான். அதாவது அவைகளை விழுங்கிவிட்டதை நான் கவனிக்க இருந்தது. ஆகவே நாங்கள் அவனை பற்றி பிடித்து அவனுடைய சிறுவாயை கழுவினோம். எனவே அதன் பின்னர் நாங்கள் இரவின் பெரும்பகுதியை அவரோடு கழிக்க வேண்டியதாக இருந்தபடியால் நான் இக்காலையில் ஒரு விதமாக களைப்புற்றிருக்கிறேன்.
I got right immediately at 12 o'clock to leave for Kentucky and go down in Kentucky to some appointment there. And then this coming week comes our meeting.
நான் 12 மணிக்கு உடனடியாக கென்டக்கிக்கு செல்ல வேண்டும். கென்டக்கியில் சில நேர்முக சந்திப்புகளுக்காக அங்கு செல்ல வேண்டும். அதன் பின்னர் வருகின்ற வாரத்தில் நம்முடைய கூட்டம் தொடங்குகிறது.
And I won't try just a few nights of this talking if I can. I've not got no cold. I just preached so much till my voice is gone. See, this is 4 months straight, you see. And then after that, then I go to Canada and then back to your regular meetings and overseas.
இப்பொழுது என்னால் முடிந்தால் ஒரு சில இரவுகள் பேசுவதை குறித்து நான் முயற்சிக்க விரும்புகிறேன். எனக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கவில்லை. என்னுடைய குரல் மங்கி போகும் அளவிற்கு நான் அவ்வளவாய் பிரசங்கித்திருக்கிறேன். பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இது சரியாக 4 மாதங்களாக இருந்து வருகிறது. ஆகவே அதன் பின்னர் அதற்கடுத்தது, அதன் பின்னர் நான் கனடாவிற்கு செல்கிறேன். அதன் பின்னர் மீண்டும் நம்முடைய வழக்கமான கூட்டங்களுக்கும் கடல் கடந்து நடைபெறும் கூட்டங்களுக்காகவும் திரும்பி வருவேன்.
Now, while I was sitting there talking to Leo and Jean just a few moments ago, was thinking of a scripture here we might use this morning. First I was just going to sit there a minute. I was so tired, and I thought that it looked right to be sitting back in the room there in the congregation out here. Why, the Lord might not come back there. I want to come out here where He was.
இப்பொழுது நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னர் அங்கே அமர்ந்து கொண்டு லியோ மற்றும் ஜீன் என்பவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். நாம் இக்காலை இங்கே உபயோகிக்கும்படியான ஒரு வேத வாக்கியத்தை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது முதலாவது நான் அப்படியே போய் அங்கே ஒரு நிமிடம் அமரப்போவதாயிருந்தேன், ஏனென்றால் நான் மிகவும் களைப்புற்றிருந்தேன். எனவே நான் அங்கே பின்னால் உள்ள அறையில் நான் சென்று அமர்வது சரியாக தோன்றவில்லை, ஏனென்றால் சபையோர் இங்கு இருக்கின்றனர். ஏன், கர்த்தர் அங்கு திரும்பி வராமல் போகலாம். எனவே அவர் இருந்த இந்த இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன்.
I believe I see one of the reasons that brought me here this morning, Brother Littlefield is here. Yes, he wanted to see me just a moment after the service. And Brother Littlefield is from up in Tennessee, there where we had the big meeting up there recently in a high school gym. I just can't call the name of the city. Where are you, Brother Littlefield? Cleveland, Tennessee.
இக்காலையில் இங்கே நான் அழைத்துக் கொண்டு வரப்பட்ட காரணங்களில் ஒன்றை நான் புரிந்து கொண்டேன் என்று நான் நம்புகிறேன். சகோதரன் லிட்டில்ஃபீல்ட் இங்கே இருக்கிறார். ஆம், அவர் ஆராதனைக்கு பிறகு ஒரு நிமிடம் என்னை காண விரும்பினார். சகோதரன் லிட்டில்ஃபீல்ட் டென்னசியிலிருந்து இங்கு வந்துள்ளார். அவர் எங்களுக்கு பெரிய அங்கே பெரிய கூட்டம் இருந்தது. அதாவது அது அண்மையில் அங்குள்ள ஒரு உயர்நிலை பள்ளிக்கூட உடற்பயிற்சி கூடத்தில் நடைபெற்றது. என்னால் சரியாக அந்த பட்டணத்தின் பெயரை ஞாபகப்படுத்திக் கூற முடியவில்லை. சகோதரன் லிட்டில்ஃபீல்ட் எங்கே இருக்கிறார்? Cleveland, Tennessee.
And so we had a wonderful time up there, and he's was coming through to say hello to me, and so I told him to be down this morning. We were going somewhere this morning else, and then some friends that I wanted to visit, not to preach, just to visit, because I promised them.
எனவே எங்களுக்கு அங்கு ஒரு அற்புதமான நேரம் உண்டாயிருந்தது. அங்குள்ள என்னை கூப்பிட்டு விசாரிக்கும்படி வந்து கொண்டிருந்த போது நான் இக்காலை இங்கு இருப்பேன் என்று அவரிடம் கூறினேன். நாங்கள் இக்காலையில் வேறெங்கோ செல்லப்போவதாயிருந்தோம். அதன் பின்னர் நான் சில நண்பர்களை சந்திக்க விரும்பினேன். பிரசங்கிக்கல்ல, வெறுமன சந்திக்கவே, ஏனென்றால் நான் அவர்களை காண்பதாக
வாக்களித்திருந்தேன்.
அப்பொழுது சகோதரன் லிட்டில்ஃபீல்ட் இங்கே இருந்தார். மற்றும் சகோதரன் பீலன் அவர்களும் மற்றவர்களும் இருந்தனர். எனவே நான் இக்காலையில் அருகில் வந்து அவர்களை காண விரும்பினேன். நான் தற்செயலாக உள்ளே வந்த காரணம் அதுவேதான்.
So now, over in the book of Corinthians, just about the 10th chapter and the first 4 or 5 verses, let's just meditate on that for a few moments so our brother can have time to preach. Now, let's bow our heads first, just in his presence.
ஆகையால் இப்பொழுது கொரிந்தியர் புத்தகத்தில் கிட்டத்தட்ட சரியாக 10 அதிகாரம் முதல் 4 அல்லது 5 வசனங்கள் நாம் அதன் பேரில் ஒரு சில நிமிடங்கள் சற்று தியானிப்போமாக. அதன் பின்னர் நம்முடைய சகோதரனுக்கு பிரசங்கிக்க நேரம் உண்டாயிருக்கும். இப்பொழுது முதலாவது அவருடைய பிரசன்னத்தில் நாம் நம்முடைய தலைகளை சற்று தாழ்த்துவோமாக.
Blessed Heavenly Father, it is indeed with grateful hearts that we bow humbly before Thee this day to thank Thee for the good things of life. And realizing that life itself is just one great struggle.
ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, ஜீவியத்தின் நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் இந்நாளில் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக உண்மையாகவே நன்றி உள்ள இருதயங்களோடு உமக்கு முன்பாக தாழ்மையாய் பணிகிறோம். ஜீவியமானதுதானே ஒரு பெரிய போராட்டமாய் உள்ளது என்பதை தெளிவாக உணர்கிறோம்.
If we're not having it in one way, we are in another, but some glorious day the battle will be over. And we'll see Jesus, who we have looked forward to seeing since we have loved Him and become acquainted with Him and a relative to Him. And we're so happy to know that someday we shall see Him.
நாங்கள் ஒரு வழியில் இதை உடையவர்களாக இராவிட்டால் அப்பொழுது நாங்கள் வேறு வழியில் இருப்போம். ஆனால் என்றோ ஒரு மகிமையின் நாளில் யுத்தமானது முடிவரும். அப்பொழுது நாங்கள் இயேசுவை நேசித்தது முதற்கொண்டு அவரோடு நெருங்கினது முதற்கொண்டு அவருக்கு ஒரு உறவினரானது முதற்கொண்டு எதிர்நோக்கி இருக்கிற அவரை காண்போம். என்றோ ஒரு நாளில் நாங்கள் அவரை காண்போம் என்று அறிந்து கொள்வதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்.
Now today, as we pulled up under the old oak as it was for comfort, like Abraham sitting there waiting and God and two angels come up and spoke to him. And we're just expecting you to come to us this morning and speak to our hearts through thy word, Lord. As we fellowship around it.
இப்பொழுது அன்று ஒரு பண்டைய கர்வாலி மரத்தண்டை ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்த ஆறுதலைப் போலவே அவன் அங்கே அமர்ந்து காத்திருந்த போது தேவனும் 2 தூதர்களும் வந்து அவனிடத்தில் பேசினது போன்றே நாங்கள் வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொண்டிருக்கையில், கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினூடாக நீர் வந்து இக்காலையில் எங்களிடத்தில் எங்களுடைய இருதயத்தில் பேசும்படியாக நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
Bless our dear beloved pastor, Lord. We pray that you will give him strength and courage. We pray that you will bless the little church and the deacons and all that's concerned here, Lord, and all that comes here. not only here but other places, your church universal.
எங்களுடைய அருமையான அன்புக்குரிய போதகரை ஆசீர்வதியும் கர்த்தாவே, நீர் அவருக்கு பலனையும் தைரியத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த சிறிய சபையையும் உதவிக்காரர்களையும் இங்கு சம்பந்தப்பட்டுள்ள எல்லோரையும் இங்கு வருகிற அனைவரையும் இங்கு மட்டுமின்றி மற்ற இடங்களிலும் உள்ள உம்முடைய உலகளாவிய சபையையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Bless our visiting brethren who are with us this morning in this service. We pray that you will be with them and sustain them. Forgive us of our sins and speak to us through thy word. We ask in Christ's name. Amen.
இந்த ஆராதனையில் இக்காலையில் எங்களோடு வருகை புரிந்துள்ள எங்களுடைய சகோதரர்களை ஆசீர்வதியும் நீரே அவர்களோடு இருந்து அவர்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னியும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களிடத்தில் பேசும். நாங்கள் இதை கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
If I'm not mistaken, Brother Coates is sitting here this morning. He was over to pray for him the other night at the Veterans Hospital, cancer. And we're glad to see you in here this morning, Brother and Sister Coates.
இக்காலையில் இங்கே சகோதரன் கோட்ஸ் அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பதை வேறு யாரோ என்று நான் தவறாக எண்ணிக்கொள்ள முடியாது. அன்றொரு இரவு புற்றுநோய்க்காக அவருக்கு ஓய்வு பெற்ற ராணுவப்படை வீரர்களுக்கான மருத்துவமனையில் ஜெபம் செய்ய வேண்டியதாக இருந்தது. எனவே இக்காலையில் சகோதரன் மற்றும் சகோதரி கோட்ஸ் அவர்களே, நாங்கள் உங்களை இங்கு உள்ளே காண்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம்.
Now in the book of Corinthians, the 10th chapter, this book of Corinthians is a book of correction. We should take the book of Corinthians. It's the only church in all of the New Testament that seemingly that the leaders had such trouble with. But Corinthians is always in trouble.
இப்பொழுது கொரிந்தியரின் புத்தகம் 10 அதிகாரத்தில் இந்த கொரிந்தியரின் புத்தகம் திருத்துதலை கொண்ட ஒரு புத்தகமாக உள்ளது. நாம் கொரிந்தியரின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் உள்ள சபைகள் எல்லாவற்றிலுமே பிரச்சனைகளோடு காணப்பட்டிருந்த தலைவர்களை கொண்டிருந்த ஒரே சபையாய் தென்படுகிறது இதுவேயாகும். ஆனால் கொரிந்தியர்கள் எப்பொழுதுமே தொல்லையில் இருந்து வந்தனர்.
Paul, when he came among them, one had a tongue and one had a psalm and one had the feeling and the sensation, and he's always having trouble with these Corinthians, keeping them straight.
பவுல் அவர்களுக்கு மத்தியில் வரும்போது ஒருவன் அந்நிய பாஷை பேசுதலை உடையவனாயும் ஒருவன் ஒரு சங்கீதத்தை உடையவனாயும் ஒருவன் உள்ளெழுச்சி மற்றும் ஓர் உணர்ச்சி வசப்படுதலை உடையவனாயும் இருந்து கொண்டிருந்தனர். எனவே அவர் எப்பொழுதுமே இந்த குருந்தியர்களோடு தொல்லை கொண்டவனாய் இருந்து அதே சமயத்தில் அவர்களை தொடர்ந்து சரிபடுத்திக் கொண்டிருந்தான்.
If we notice, he couldn't teach the Corinthians deep things. They were just a baby fashion. He couldn't go to them in the great deep messages that he did to the Ephesians and he did to the Romans and teach to them the deep things because they wasn't able to take it.
நாம் கவனிப்போமேயானால் அவனால் ஆழமான காரியங்களை கொரிந்தியர்களுக்கு போதிக்க முடியவில்லை. அவர்கள் வெறுமன ஒரு குழந்தைத்தனமான முறையில் இருந்தனர். அவர்களிடத்தில், அதாவது அவன் எபேசியர்களுக்கு போதித்த செய்திகளைப் போன்றும் அவன் ரோமர்களுக்கு போதித்ததைப் போன்றும் இவர்களிடத்திற்கு மகத்தான ஆழமானவைகளை கொண்டு செல்ல முடியவில்லை. அவர்களுக்கு ஆழமான காரியங்களை போதிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதாயிருந்தது.
They depended too much upon little sensations and little things like that. Just, well, praise the Lord, I had a revelation come to me. I had a psalm, I have a prophecy. Paul said, all these things will fail. See, every one of them, they're just not to be trusted too much.
அவர்களோ சிறு உணர்ச்சி வசப்படுதல்களின் பேரில் அதை போன்ற சிறு காரியங்களின் பேரில் அதிகமாக சார்ந்திருந்தனர். அதாவது வெறுமன நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதை பெற்றுக் கொண்டேன், எனக்குண்டான ஒரு வெளிப்பாட்டையே நான் உடையவனாயிருக்கிறேனே, நான் ஒரு சங்கீதத்தை உடையவனாயிருக்கிறேன், நான் ஒரு தீர்க்க தரிசனத்தை உடையவனாயிருக்கிறேன் என்பதன் பேரில் சார்ந்து வந்தனர். பவுலோ இந்த எல்லா காரியங்களும் தவறிப்போகும் என்றான். புரிகின்றதா? அவைகள் ஒவ்வொன்றுமே அவைகள் அதிக அளவில் நம்பப்படக்கூடியவைகளாக இருக்கவில்லை.
And so, but what he's trying to get to the church was that anchor, where we have an anchor in Christ, where that we don't trust upon sensations, we don't trust upon revelations, we don't trust these things, only we trust Christ. It's by faith that we move out there.
ஆகவே ஆனாலும் அவன் சபைக்கு கற்றுணர்த்த முயற்சித்துக் கொண்டிருந்த அந்த நங்கூரம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுக்குள் நங்கூரம் இடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் நாம் உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்க கூடாது என்பதுமேயாகும். நாம் வெளிப்பாடுகளின் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்க கூடாது என்பதுமேயாகும். நாம் இந்த காரியங்களின் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்க கூடாது. நாம் கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். நாம் அங்கிருந்து வெளியே செல்வதும் விசுவாசத்தின் மூலமேயாகும்.
We notice Paul could teach the Ephesians there how that before the foundation of the world they were predestinated unto the adoption of the sons of God. The Corinthians know nothing about that. They had to have a little feeling or something, a little sensation, one this, that, and the other, and they depended on that. He couldn't teach them the deep things.
எபேசியர்கள் எவ்வாறு உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவனுடைய சுவிகார புத்திரராகும்படி முன்குறிக்கப்பட்டிருந்தனர் என்பதை பவுலால் அவர்களுக்கு அங்கே போதிக்க முடிந்தது என்பதை நாம் கவனிக்கிறோம். இப்பொழுது அவனால் கொரிந்தியர்களோ அதை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. அவர்கள் வெறுமென அவர்கள் சிறு உள்ளுணர்வை அல்லது ஏதோ ஒன்றை சிறு உணர்ச்சி வசப்படுதலை இந்த அந்த மற்ற ஒன்று என்பதையே உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் அதன் பேரிலேயே சார்ந்திருந்தனர். எனவே அவனால் ஆழமான காரியங்களை அவர்களுக்கு போதிக்க முடியவில்லை.
So I think it's a great when you got a people that you can teach deep things and the Holy Spirit can wind these great truths and anchor it into the people's hearts so they know where they're standing.
ஆகையால் அது ஒரு மகத்தானது என்று நான் கருதுகிறேன். உங்களால் ஜனங்களுக்கு ஆழமான காரியங்களை போதிக்க முடியும் போது, பரிசுத்த ஆவியானவர் இந்த மகத்தான சத்தியங்களை பிணைத்து இணைக்க முடியும் போது, ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக அது நங்கூரமிடப்படும் போது, அப்பொழுதே அவர்கள் எந்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து
கொள்கின்றனர்.
உணர்ச்சி வசப்படுதல் அல்லது உணர்ச்சி வசப்படாமல் இருத்தல், தீர்க்க தரிசனம் அல்லது தீர்க்க தரிசனம் இல்லாமல் இருத்தல், மற்றும் அது என்னவா இருந்தாலும் சரி, இப்பொழுது நினைவிருக்கட்டும், தேவன் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ மற்றும் அதை போன்ற காரியங்களின் மூலமாகவோ ஈடுபடுகிறது இல்லை என்று கூற நான் முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நாம் அதன் பேரில் நம்பிக்கை கொண்டிருப்பதில்லை.
We got a deeper hope in that, you see. For he said, wherever there is prophecies, it'll fail, where there's tongues, it'll cease, and all these sensations that those Corinthians had, not one of them was the evidence that they were saved. Not one of them was an evidence that they were saved.
நீங்கள் பாருங்கள், நாம் அதை பார்க்கிலும் ஆழமான ஒன்றை பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும் என்றான். இந்த எல்லா உணர்ச்சி வசப்படுதல்களையும் அந்த கொரிந்தியர் உடையவர்களாயிருந்தனர். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தனர் என்பதற்கு அவைகளில் ஒன்று கூட சாட்சியாயிருக்கவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தனர் என்பதற்கு அவைகளில் ஒன்று கூட சாட்சியாயிருக்கவில்லை.
Now, if you could shout, if you could prophesy, if you could heal the sick, if you could speak with tongues, if you could interpret tongues, if you had wisdom and you had knowledge, none of those mean you're saved. Not a one of them. You could have every one of them, Paul said in 1 Corinthians 13, and be lost. I am nothing. See?
இல்லை. உங்களால் சத்தமிட முடிந்தாலும், உங்களால் அந்நிய பாஷைகளில் பேச முடிந்தாலும், உங்களால் அந்நிய பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ண முடிந்தாலும், நீங்கள் ஞானத்தை உடையவர்களாக இருந்தாலும், நீங்கள் அறிவை உடையவர்களாக இருந்தாலும், அவைகளில் ஒன்று கூட நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை பொருட்படுத்துகிறதில்லை. அவைகளில் ஒன்று கூட பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் அவைகள் ஒவ்வொன்றையும் உடையவர்களாக இருந்தாலும் இழக்கப்படக்கூடும். பாருங்கள், பவுல் 1 கொரிந்தியர் 13 நான் ஒன்றுமில்லை என்றான்.
But when you got love, an anchor, this morning for about an hour before the wife woke up, I was awake and the Lord was revealing to me a great something about how God ties his church together by that bonds of love and how it must be.
ஆனால் நீங்கள் அன்புடையவர்களாய் இருக்கும்போது அது நங்கூரமாய் உள்ளதே. இக்காலையில் என்னுடைய மனைவி விழித்தெழுவதற்கு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு முன்பே நான் விழித்தெழுந்து விட்டேன். அப்பொழுது தேவன் நம்முடைய சபையை அன்பின் பிணைப்புகளால் எப்படி சேர்த்து கட்டுகிறார் என்றும், அது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் குறித்து ஒரு மகத்தான காரியம் ஒன்றை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்.
There's not another way for a man to ever be saved without being born again. God willing, I want to preach on that this coming week. And just getting materialized in my heart, maybe the Lord will give me a message on it.
ஒரு மனிதன் மீண்டும் பிறக்காமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேற எந்த வழியும் கிடையாது. தேவனுக்கு சித்தமானால் வருகின்றதான இந்த வாரத்தில் அதன் பேரில் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அது என்னுடைய இதயத்தில் அப்படியே உருவாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு கால் கர்த்தர் அதன் பேரில் ஒரு செய்தியை எனக்கு தரலாம்.
Now this message this morning as it come to my heart in there, is a message of warning. And I thought maybe if we would get this warning to the people, as Paul was warning these Corinthians, if we can get this warning to the people, knowing that we're facing a revival now and an examining time when we must be examined.
இப்பொழுது இந்த காலையில் இந்த செய்தி இது என்னுடைய இதயத்தில் உண்டான போது இது ஓர் எச்சரிப்பின் செய்தியாயிருக்கிறது. அப்பொழுது பவுல் அந்த கொரிந்தியரை எச்சரித்துக் கொண்டிருந்தது போல ஒரு கால் நாமும் இந்த எச்சரிப்பை ஜனங்களிடை கொண்டு சென்றால் நலமாயிருக்குமே என்று நான் எண்ணினேன். நான் இந்த எச்சரிப்பை ஜனங்களிடை கொண்டு செல்ல முடிந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது நாம் ஓர் எடுப்புதலை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் மற்றும் நாம் சோதிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சோதனையின் நேரத்தில் இருக்கிறோம் என்பதையும் அறிந்துள்ளோம்.
Paul said, "Moreover, brethren, I would not that you should be ignorant how that all our fathers were under the cloud and all passed through the sea and were baptized unto Moses in the cloud and in the sea."
இப்பொழுது பவுல் இவ்வாறு கூறியுள்ளான். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள்.
Now he's giving them an understanding that when God brought out Israel from the wilderness into the wilderness to serve him and to take them to the promised land, he's setting forth an example there that as we are brought out in all the material things, all the rituals and the orders, they were the same.
இப்பொழுது தேவன் இஸ்ரவேலரை வனாந்தரத்திலிருந்து அவரை சேவிக்கும்படி வனாந்தரத்துக்குள் கொண்டு வந்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்லும்படிக்கு வெளியே கொண்டு வந்தார் என்பதை புரிந்து கொள்ளும்படி அவன் அவர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தான். அவர்களோ, அதாவது அவன் அங்கே இதை ஒரு திருஷ்டாந்தமாக அமைத்து காண்பிக்கிறான். அதாவது நாம் எல்லா மூல காரியங்களுக்கும் எல்லா பிரமாண சடங்கு முறைகளுக்கும் மற்றும் கட்டளை முறைகளுக்குள்ளும் கொண்டுவரப்பட்டது போன்றே அவர்களும் கொண்டுவரப்பட்டிருந்தனர்.
And we find on down a little further in our lesson that many of those were overthrown because they could do all the rituals and all the orders and everything that God required and still their hearts wasn't right with God.
நம்முடைய படத்தில் நாம் சற்று கீழ்நோக்கி சென்றால் அவர்களில் அநேகர் கவிழ்க்கப்பட்டு போனார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லா பிரமாண சடங்கு முறைகளையும் மற்றும் தேவன் செய்ய கட்டளையிட்டிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய முடிந்த போதிலும் அவர்களுடைய இருதயமோ தேவனோடு சரியாக இருக்கவில்லை.
Now, we can do many things. We can take communion, we can be baptized, we can come to church, have our names on the book, or be just as respected and reverent as we can be, and still be lost. That's a solemn warning.
இப்பொழுது நம்மால் அதே காரியங்களை செய்ய முடிகிறது. நம்மால் ராபோஜனம் எடுக்க முடிகிறது. நாம் ஞானஸ்தானம் பண்ணப்பட முடியும். நம்மால் சபைக்கு வர முடியும். நம்முடைய பெயர்களை புத்தகங்களில் பதிவு செய்திருக்க முடியும். அல்லது நம்மால் இருக்க முடிந்த அளவு மரியாதையாயும் பயபக்தியாயும் இருக்க முடிந்தும் அதே சமயத்தில் இழக்கப்பட முடியும். அது ஒரு பயபக்திக்குரிய எச்சரிப்பாயிருக்கிறது.
We could be just rejoice when the Spirit would fall, and in a meeting where the Word was being preached, and our souls would just rejoice with the Word, and still be lost.
ஆவியானது பொழியப்படும் போது நம்மால் அப்படியே கலிகூற முடியும். ஒரு கூட்டத்தில் வார்த்தையானது பிரசங்கிக்கப்படும் போது நம்முடைய ஆத்மாக்கள் வார்த்தையினால் கலிகூர்ந்தும் நாம் இழக்கப்படக்கூடும்.
The rain falls on the just and the unjust. The same rain that makes the wheat grow makes the weed grow. It's the nature of the product. See, it's the nature of it that tells what we are. Therefore, it's the nature that's in us that tells what we are. See?
மழையானது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பொழிகிறது. கோதுமையை வளர செய்கிற அதே மழையே களையையும் வளர செய்கிறது. பாருங்கள், அது உற்பத்தி பொருளின் சுவாவமாயிருக்கிறது. நாம் என்னவாயிருக்கிறோம் என்பதை கூறுவது அதனுடைய சுவாபமாயிருக்கிறது. ஆகையால் அது நமக்குள் இருக்கிற சுவாபமாயிருக்கிறது. ஆகவே நாம் என்னவாயிருக்கிறோம் என்பதை கூறுகிறது. புரிகின்றதா?
Not we might be so religious that we wouldn't turn our hands on Sunday to do a thing. We might not even take a stitch in our clothes on Sunday. We might not even feel justified to buy food on Sunday. And we might be so religious and so pious. But yet, if we are not literally born again of the Spirit of God, we're just worshiping and vain.
நாம் ஞாயிற்றுக்கிழமையில் எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய கரங்களைக் கொண்டு செய்யாத அளவிற்கு மிகவும் பக்தி உள்ளவர்களாய் இருக்கலாம். நாம் நம்முடைய ஆடைகளில் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தையலும் கூட போடாதவர்களாய் இருக்கலாம். நாம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆகாரத்தை வாங்குவது நேர்மையாய் காணப்படவில்லை என்ற உணர்வையும் கூட கொண்டிருக்கலாம். நாம் மிகுந்த பக்தி உள்ளவர்களாயும் மிகுந்த கடமையுணர்வு பேணுகிறவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நாம் தேவனுடைய ஆவியில் சரியாக மீண்டும் பிறக்கவில்லை என்றால் நாம் வீணாய் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம்.
So now it's pretty stiff and we want to really find it and know the truth because remember we're not going to get a second chance at this. It's just this one time. So you better be real sure.
ஆகையால் இப்பொழுது இது மிகவும் கண்டிப்பானதாய் உள்ளது. எனவே நாம் அதை உண்மையாகவே கண்டறியவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவுமே விரும்புகிறோம். ஏனென்றால் நாம் இதிலே இரண்டாம் தருணத்தை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பது நினைவிருக்கட்டும். இதுவே இதற்கான ஒரே தருணமாய் உள்ளது. ஆகையால் நீங்கள் உண்மையாகவே நிச்சயமுடையவர்களாய் இருப்பதே மேலானதாகும்.
I would not have you ignorant brethren. Now these Corinthians, what did I say in the first place? They were basing their eternal hopes upon some sensation.
இப்பொழுது கவனியுங்கள், சகோதரரே, நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. இப்பொழுது இந்த கொரிந்தியரை குறித்து நான் முதலிடத்தில் என்ன கூறினேன்? அவர்கள் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் தங்களுடைய நித்திய நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டிருந்தனர்.
Paul said, just there said, when I come among you, one has this, and one has that, and one said, now all that's all right. We have nothing against, but still that isn't what we're talking about. See? That isn't it.
பவுல் கூறினான், அங்கே நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கும் போது ஒருவன் இதையுடையவன், ஒருவன் அதையுடையவன், ஒன்று ஒன்று என்று கூறுகின்றனர் என்றான். இப்பொழுது கூறினதோ எல்லாமே அவை யாவுமே சரிதான். நாங்கள் அதற்கு எதிராக ஒன்றையும் கூறவில்லை. ஆனால் இன்னமும் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதோ அதை குறித்ததல்ல. புரிகின்றதா? இது அதுவல்ல.
I remember when I was first converted and I began to see the working of the Spirit and how that some could just impersonate the real, genuine Holy Spirit into such a way that it was just impossible to tell which was right and wrong, Harley.
நான் முதலில் மனமாற்றமடைந்த போது எனக்கு நினைவிருக்கிறது. அப்பொழுது நான் ஆவியின் கிரியை நடப்பித்தலை காண துவங்கினேன். எப்படியோ யாரோ ஒருவர் அந்த உண்மையான அசலான பரிசுத்தாவி அப்பேற்பட்ட ஒரு வழியில் இருந்து போலியாக பாவனை செய்ய முடிந்ததை காண துவங்கினேன். ஏன்? அப்பொழுது அதில் எது தவறானது என்றும் எது சரியானது என்றும் கூற இயலாதாயிருந்தது.
And I seen a man that I knew and by discernment I knew that man was living with another man's wife. And here he was standing there speaking with tongues and interpreting and everything and giving messages and I got the other fellow to a place to work. I could speak to him a few moments and a real genuine Christian.
எனக்கு தெரிந்த ஒரு மனிதனை நான் ஒரு பகுத்தறிதலின் மூலம் கண்டேன். அந்த மனிதன் மற்றொரு மனிதனுடைய மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். இதோ அவனும் அங்கு நின்று கொண்டு அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு வியாக்கியானித்துக் கொண்டு மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு செய்திகளையும் கொடுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அது நான் மற்றொரு மனிதனை ஒரு இடத்தில் சந்தித்து அங்கே ஒரு சில நிமிடங்கள் அவனோடு பேசினேன். அவன் ஒரு உண்மையான அசலான கிறிஸ்தவன்.
And I thought, how can that spirit, the same spirit, that's when I first seen Pentecost, and it was at Mishawaka, Indiana. And I tell you, it certainly, I thought for the first few hours I was there, I was among angels. And the next few hours I thought I was among demons when I seen these two men, one give a message, one interpret. I never heard speaking in tongues and things like that before.
அப்பொழுது நானோ எப்படி அந்த ஆவியானது அங்கே நான் இருக்க முடியும் என்று எண்ணினேன். அப்பொழுதுதான் நான் அதை முதன்முறையாக பெந்தேகோஸ்தே சபையில் கண்டேன். அது இந்தியானாவில் உள்ள மிஷவாக்கா என்ற இடத்தில் இருந்தது. எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது நிச்சயமாகவே நான் முதலில் அங்கிருந்த ஒரு சில மணி நேரங்களில் நான் தூதர்கள் மத்தியில் இருந்ததாக எண்ணினேன். இந்த இரண்டு மனிதர்களில் ஒருவன் ஒரு செய்தியை அளிக்க மற்றொருவன் வியாக்கியானித்ததை கண்டேன். நான் அதற்கு முன்பு அதை போன்று அந்நிய பாஷைகளில் பேசுவதை கேட்டதே இல்லை.
Now watch those spirits, how they move. I thought, oh my, well, the great millennium has begun. And then when I got a chance on the outside to talk to one of them and could tell what he was made from, there was one as evil as he could be.
எனவே நான் அந்த ஆவிகளையும் அவைகள் எப்படி கிரியை செய்தன என்பதையும் கவனித்தேன். அப்பொழுது நான், ஓ என்ன, ஏன் மகத்தான ஆயிரம் வருட அரசாட்சி துவங்கியுள்ளது என்று எண்ணிக்கொண்டேன். அதன் பின்னர் வெளியில் அவர்களில் ஒருவரை சந்தித்து பேசும்படியான ஒரு தருணம் எனக்கு உண்டான போதோ, அப்பொழுது அவன் எதினால் உண்டானவன் என்றும் மற்றவன் அவ்வளவு பொல்லாங்கானனாய் இருந்தான் என்றும் கூற முடிந்தது.
And that night I watched him again and I thought, oh, get me away from here. I can't understand how this is. And I seen those things were in the Bible. But here was one doing it that didn't have the Spirit of God and the other one doing it that did have the Spirit of God. Then I was all confused and I just let the whole thing go.
பின்னர் அந்த இரவு நான் அவர்களை மீண்டும் கவனித்தேன். அப்பொழுது நான், ஓ, நான் இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும். இது எப்படி என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று எண்ணினேன். அதன் பின்னர் நான் அந்த காரியங்கள் வேதாகமத்தில் இருந்ததைக் கண்டேன். ஆனால் இதோ ஒருவன் தேவனுடைய ஆவியை உடையவனாயிராமல் அதை செய்து கொண்டிருந்தான். மற்றவனோ தேவனுடைய ஆவியை உடையவனாயிருந்து அதை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது நான் முற்றிலும் குழப்பமடைந்திருந்தேன். பின்னர் அந்த முழு காரியமும் அப்படியே போகும்படி விட்டுவிட்டேன்.
And years later, after the flood was over, I was going walking up the road, going to Green's Mill. Mr. Eisler, the state senator, comes here to church. He met me on the road and he put his arms around me. He said, Billy, what does Christ mean to you now? My father was gone, my brother was gone, and my wife was gone, my baby was gone. And I said, what does he mean? I said, Mr. Eisler, he means more than life to me.
வருடங்கள் கழித்து வெள்ளப்பெருக்கு முடிவற்ற பிறகு நான் கிரீன் மில் என்ற இடத்திற்கு செல்லுகிற சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது திரு ஐஸ்லர் என்பவர் மாநில சட்ட மாமன்ற மேலவை உறுப்பினர் இங்கே சபைக்கு வருகிறவராயிருந்து வந்தார். அப்பொழுது அவர் என்னை அந்த வீதியில் சந்தித்து தன்னுடைய கரங்களை அவர் என் மீது போட்டு, பில்லி, இப்பொழுது கிறிஸ்து உனக்கு என்னவாக பொருள்படுகிறார் என்று கேட்டார். அப்பொழுதோ என்னுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டிருந்தார். என்னுடைய மனைவியும் மரித்து போய்விட்டிருந்தாள். என்னுடைய குழந்தையும் மரித்து போயிருந்தது. அப்பொழுது நான், அதாவது எனவே அவர் என்னவாக பொருள்படுகிறார் என்று கேட்டார். அப்பொழுது நான், திரு ஐஸ்லர் அவர்களே, அவர் எனக்கு ஜீவனை பார்க்கிலும் மேலானவராக கருதப்படுகிறார் என்றேன்.
I said, something has happened within me. A few years ago, Christ came to my heart, and it's just become more than I am myself. It's just something that's happened.
மேலும் நான், எனக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் கிறிஸ்து என்னுடைய இருதயத்திற்குள் வந்தார். அப்பொழுது எனக்கு அது என்னை பார்க்கிலும் மேலானதாக மாறிவிட்டதாக இருக்கிறது. அது அப்படியே ஏதோ ஒரு காரியம் சம்பவித்துள்ளதாய் உள்ளது.
It wasn't because I was religious. It wasn't. It's just something that God through the grace did for me. And I said, though he would slay me, I'd trust him just the same. And if I was in hell and there was such a thing as love in hell, I'd still love him.
அது நான் பயபக்தியாய் இருந்தேன் என்ற காரணத்தினால் அல்ல. அது அதனால் அப்படி இருக்கவில்லை. அது கிருபையினூடாக எனக்காக தேவன் செய்த ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது என்று கூறினேன். மேலும் தொடர்ந்து நான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் மாறாமல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் பாதாளத்தில் இருந்தாலும் அங்கு அன்பு என்ற அப்படிப்பட்ட ஒன்று பாதாளத்தில் உண்டாயிருந்தால் நான் அப்பொழுதும் அவரை
நேசிப்பேன். That anchor of love of God that holds in the human heart, other things become secondarily.
அவ்வளவுதான். அது இங்கே உள்ள ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. அவர் செம்மையாய் இருக்கிறார். நான் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தண்டனைக்கும் நான் தகுதி பெற்றவன். நீங்களும் அதே விதமாகவே இருக்கிறீர்கள். ஆனால் அந்த நங்கூரம், அந்த ஏதோ ஒரு காரியம், தேவ அன்பின் அந்த நங்கூரம், அது மானுட இருதயத்திற்குள்ளாக பற்றி பிடித்திருக்குமேயானால் அப்பொழுது மற்ற காரியங்கள் யாவும் இரண்டாந்தரமானதாகவே ஆகிவிடுகின்றன என்றேன்.
Sitting on a log up there, I was praying about something else. And my Bible come open. And I was reading in, over in the book of Hebrews, the 6th chapter.
நான் அங்கே ஒரு மரக்கட்டையின் மேல் அமர்ந்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய வேதாகமம் திறந்தது. நான் எபிரேயரின் புத்தகம் 6 வாசித்துக்
கொண்டிருந்தேன். It is impossible for those who were once enlightened and made partakers of the Holy Spirit, seeing as they fall away, to renew themselves again unto repentance. For the rain cometh off upon the earth to water it, to dress it, for which is prepared, but that which is nigh unto rejection, thorns and thistles, which is nigh unto rejection, is to be burned.
நான் அங்கே வாசித்துக் கொண்டிருந்தேன். அதாவது எப்படி எனில், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையவே ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் மறுதரித்து போனவர்கள் மனம் திரும்புகிறதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எப்படியெனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்பதாயிருந்தது.
And the Holy Spirit kept speaking to me about that. What is that? I'd read it over again, and then a vision comes. And I saw the world standing before me turning. It was all disked up and like cloud and ready for to plant.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து என்னிடத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அது என்ன? நான் அதை மீண்டும் வாசித்து பார்த்தேன். அப்பொழுது ஒரு தரிசனம் உண்டானது. அப்பொழுது நான் உலகமானது எனக்கு முன்பாக நின்று சுழல்வதைக் கண்டேன். அது நடுவதற்கு ஆயத்தமாக உழப்பட்டிருந்ததை போன்றும் முழுமையாய் வயலில் பரம்படிக்கப்பட்டிருந்ததை போன்றும் இருந்தது.
And there went a man by in white, sowing seed. And after he went around the curvature of the earth, another man came in black, sowing seed behind him.
அப்பொழுது அங்கே வெண்மையான வஸ்திரம் தரித்த ஒரு மனிதன் புறப்பட்டு சென்று விதைகளை விதைத்தான். அவனுக்கு பின்னே பூமியின் வளைவில் மற்றொரு மனிதன் கருப்பான வஸ்திரம் தரித்து அவனுக்கு பின்னே விதைகளை விதைத்தான்.
And when the seeds that a good man sowed come up was wheat, and the bad black man sowed the seeds come up and dressed in black, it come up and it was weeds. And all one was contrary to the other, a great drought come in the vision.
முளைத்தெடுமின அந்த நல்ல மனிதன் விதைத்த விதைகளோ கோதுமைகளாக இருந்தன. கருப்பு வஸ்திரம் தரித்த அந்த மோசமான மனிதன் விதைத்த விதைகளும் முளைத்தெடுமின. அவைகள் முளைத்தெழுமின போதோ அவைகள் களைகளாயிருந்தன. ஓ, ஒன்று மற்றொன்றிற்கு முரண்பட்டதாயிருந்தது. அப்பொழுது அந்த தரிசனத்தில் ஒரு பெரிய வறட்சி உண்டானது.
And the little wheat bowed its head, it was just so thirsty for a drink. And the wheat bowed its head, it was thirsty for a drink. Then a great cloud come over and the rains come down.
அந்த சிறு கோதுமை மணிகளோ தங்களுடைய தலைகளை தாழ்த்தின. அவைகள் நீரை உட்கொள்ள மிகவும் தாகமாயிருந்தன. களைகளும் தங்களுடைய தலைகளை தாழ்த்திக் கொண்டன. அவைகளும் நீரை உட்கொள்ள தாகமாயிருந்தன. அப்பொழுது ஒரு பெரிய மேகம் அவைகளின் மீது அங்கு வந்து மழையை பொழிந்தது.
And the little wheat raised up and began to scream, praise the Lord, praise the Lord. He was so happy to get that water. And the little wheat raised up and began to holler, praise the Lord, for the same water.
உடனே அந்த சிறு கோதுமை மணிகள் நிமிர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூச்சலிடத் துவங்கின. அவைகள் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ள அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தன. பின்னர் அந்த சிறு களைகளும் அவ்வாறே நிமிர்ந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அதே தண்ணீருக்காக கூச்சலிடத் துவங்கின.
Then I understood, see, there it is, the Holy Spirit will fall, but by their fruits they are known, said the Lord Jesus.
அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். புரிகின்றதா? அங்குதான் காரியம் உள்ளது. பரிசுத்த ஆவியானது விடும், ஆனாலும் அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறியப்படுகிறார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கூறினார். புரிகின்றதா?
See, not by the reaction of the Spirit, whether they healed the sick or whether they speak with tongues or whether they sang in the Spirit or whether they rejoice this or where that, they can do all that and still be lost. It's your life within you, a born-again experience.
பார்த்தீர்களா? ஆவியின் பிரதிச்செயலின் மூலமாக அல்ல. அவர்கள் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினாலும் அல்லது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினாலும் அல்லது அவர்கள் ஆவியில் பாடினாலும் அல்லது அவர்கள் இந்த விதமாய் அல்லது அந்த விதமாய் கலிகூர்ந்தாலும் சரி, அவைகளினால் அல்ல. அவர்கள் அவை எல்லாவற்றையும் செய்ய முடிந்தும் அதே சமயத்தில் இழக்கப்படக்கூடும். அதுவோ உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு மீண்டும் பிறந்த அனுபவமாயிருக்கிறது.
Now, Paul was trying to get this to those Corinthians. I, moreover, brethren, I wouldn't have you ignorant how that our fathers were all under the cloud and passed through the sea and were baptized unto Moses.
இப்பொழுது பவுல் அந்த கொரிந்தியர்களுக்கு இதை புரிய வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரபடியாய் நடந்து வந்தார்கள். மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள்.
Every one of them went into the wilderness. Jesus said, not all that say, Lord, Lord, will enter in, but the one that doeth the will of my Father which is in heaven. It isn't what you say, you could preach the gospel and still be lost. Certainly.
அவர்கள் ஒவ்வொருவரும் வனாந்திரத்துக்குள்ளாக சென்றனர். இயேசு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அது நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதல்ல. உங்களால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடிந்து அதே சமயத்தில் இழக்கப்பட்டு போகவும் கூடும். நிச்சயமாகவே
This is not just little kid stuff. This is absolutely, it's deemed, and Christianity is not to be just a little like fabulous thing, like, well, I'll go over to church and I know it's my duty to go. That's not Christianity.
இது வெறுமனே சிறு பிள்ளைகளுக்கான பண்டம் அல்ல. இது முற்றிலுமானதாய் உள்ளது. இது ஆழமானதாய் உள்ளது. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது வெறுமனே ஒரு சிறிய லேசான நம்ப முடியாத காரியமாய், அதாவது நல்லது, நான் சபைக்கு செல்வேன், செல்ல வேண்டியதனுடைய கடமை என்பதை நான் அறிவேன் என்று கூறுவதை போன்றதல்ல. அதுவல்ல கிறிஸ்தவ மார்க்கம்.
Brother, Christianity is something that God has done. God has chosen you in Christ and presented you as a love gift to Christ. And it's God's calling election. And if we have the opportunity to become that type of person and turn it down for little old things of the world.
சகோதரனே, கிறிஸ்தவ மார்க்கம் அதுவல்ல. அது தேவன் செய்திருக்கிற ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு உங்களை ஓர் அன்பின் வெகுமதியாக அளித்துள்ளார். அப்படியானால் தேவனுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதலாயிற்று. அந்த மாதிரியான நபராக ஆகும் தருணம் நமக்கு உண்டாயிருக்குமேயானால், அப்பொழுது அற்பமான பழைய உலக காரியங்களுக்காக அதை புறக்கணிக்கலாமா?
Now listen as we go on. And all did eat that same spiritual manna. Did you hear that? The third verse? And all did eat the same spiritual manna.
இப்பொழுது நாம் தொடர்ந்து வாசிக்கையில் கவனியுங்கள். எல்லோரும் ஒரே ஞான மன்னாவை புசித்தார்கள். நீங்கள் அதை கேட்டீர்களா? மூன்றாம் வசனம், எல்லோரும் ஒரே ஞான மன்னாவை புசித்தார்கள்.
What's he speaking of? The rituals of the church. People come to church and say they have repented and are baptized unto Christ, taking on the name of the Lord Jesus. And they did that in the wilderness also, Paul said.
அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? சபையின் பிரமாண சடங்கு முறைகள். ஜனங்கள் சபைக்கு வந்து அவர்கள் மனம் திரும்பி இருக்கின்றனர் என்றும், கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கின்றனர் என்றும், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் பேரில் எடுத்துள்ளோம் என்றும் கூறுகிறார்கள். பவுல் அவர்களும் கூட அதை வனாந்தரத்தில் செய்தனர் என்றான்.
That's what the Corinthians had done. They come in and was baptized unto Christ, took on Christ outwardly, professionally, had taken him on intellectually, had accepted him. But brother, it's a lot more than intellectuals. It goes beyond that. It goes to a genuine birth. Not just a mental conception or an emotional word.
அதைத்தான் கொரிந்தியர்களும் செய்திருந்தனர். அவர்கள் உள்ளே வந்தபோது கிறிஸ்துவுக்குள்ளா ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். வெளிப்புறமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். பிழைப்பிற்காக அவரை ஏற்றுக்கொண்டிருந்தனர். அறிவு கூர்ந்த பிரகாரமாய் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தனர். ஆனால் சகோதரனே, அது அறிவாற்றல்களை பார்க்கிலும் பெரிதான ஒன்றாய் உள்ளது. அது அதற்கும் அப்பால் செல்கிறது. அது ஒரு அசலான பிறப்பினிடத்திற்கு செல்கிறது. வெறுமென ஒரு மனஞ்சார்ந்த கருத்து அல்ல, அல்லது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கிரியை அல்ல.
But a birth, an experience, something that goes from down deep into the heart and changes the innermost being. That makes you do things that you would not have done other words. It makes you love those who are unlovable. It makes you act different than you ever thought that you would act. And when situations arise, it's your anchor.
ஆனால் அது ஒரு பிறப்பாய், ஒரு அனுபவமாய், இருதயத்திற்குள் ஆழமாய் செல்லுகிற ஏதோ ஒரு காரியமாய், உள்ளந்திரியங்களில் மாற்றம் உண்டாக்குகிறதாய். அதாவது வேறு வார்த்தைகளில் கூறினால், நீங்கள் செய்திருக்க கூடாத காரியங்களை நீங்கள் செய்யும்படி செய்கிறது. அது நேசிக்க முடியாதவர்களை உங்களை நேசிக்கும்படி செய்கிறது. அது நீங்கள் செயல்படும்படி நினைத்திருந்ததை பார்க்கிலும் உங்களை வித்தியாசமாக செயல்பட செய்கிறது. நெருக்கடியான நிலைமைகள் எழும்பும் போது அது உங்களுடைய நங்கூரமாய் உள்ளது.
You don't have to wonder, will I make it? Oh no! It isn't whether I'll make it, it's already made for me. Christ in me has made it himself. And I just trust in his anchor alone. What a wonderful thing.
அப்பொழுது நீங்கள் நான் அதை செய்வேனா என்று வியப்படைய வேண்டியதில்லை. ஓ இல்லை, அது நான் அதை செய்வேனா என்பதல்ல. அது ஏற்கனவே எனக்காக செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துதாமே எனக்குள்ளாக இருந்து அதை செய்திருக்கிறார். நான் அவருடைய நங்கூரத்தில் மட்டுமே அப்படி நம்பிக்கை கொண்டுள்ளேன். என்னே ஒரு அற்புதமான காரியம்.
They all took communion. That life that was in, we know that it was a natural process because it was little frost like that rained from heaven, little wafers with honey on them. The wafer was just a little like a cracker, a little cookie, and had honey over the top of it. And they all were partakers of that.
கவனியுங்கள், அவர்கள் எல்லோருமே ராபோஜனம் எடுத்தனர். உள்ளே இருந்த அந்த வெளிச்சமோ அதுவோர் இயற்கையான நடைமுறையாக இருந்தது என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் அது வானத்திலிருந்து பெய்த சிறிய பனிக்கட்டியைப் போல இருந்தது. அவைகள் தேனோடு கலந்து சிறு மென்மையான அப்பத்துண்டுகளாக இருந்தன. அது அந்த மென்மையான அப்பத்துண்டோ எளிதில் கரையக்கூடிய ஒரு சிறு துண்டாயும், தேநீருடன் உண்ணும் இனிப்பான ஒரு சிறு அப்ப வகை உள்ளதாயும், அந்த அப்பத்தின் மீது தேனை கொண்டதாயும் இருந்தது. அவர்கள் எல்லோருமே அதில் பங்கு பெறுகிறவர்களாக இருந்தார்கள்.
Everyone passed through the Red Sea and was baptized through the cloud and through the sea unto Moses, following his instructions as God's servant. They were all baptized unto him.
ஒவ்வொருவரும் சிவந்த சமுத்திரத்தினூடாக கடந்து மேகத்தினூடாகவும் சமுத்திரத்தினூடாகவும் மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். மோசே தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தபடியால் அவனுடைய போதனைகளை பின்பற்றினர். அவர்கள் எல்லோருமே அவனுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர்.
They were all followers as we are today, led by the Holy Spirit, the great instructor of the Christian church. We are led through to water baptism. And he said they all taken of the same manner.
நாம் இன்றைக்கு கிறிஸ்தவ சபையின் மகத்தான போதனையாளரான பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்றது போல அவர்கள் எல்லோரும் அவரை பின்பற்றுகிறவராயிருந்தனர். நாம் தண்ணீர் ஞானஸ்தானத்தினூடாக வழிநடத்தப்படுகிறோம். அவன் அவர்கள் எல்லோருமே ஒரே மன்னாவை புசித்தனர்
என்றான். All partakers of membership, all partakers of confession, now all partakers of the communion.
அது என்ன செய்தது? மோசேக்காகவும் காலேபுக்காகவும் யோசுவாவுக்காகவும் அந்த மன்னா விழுந்தது போன்றே கோராவுக்காகவும் அவனுடைய கூட்டத்தாருக்காகவும் கூட விழுந்தது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் கலந்திருந்தனர். எல்லோருமே ஞானஸ்தானத்தில் பங்கு கொண்டவர்களாய் இருந்தனர். எல்லோருமே அங்கத்தினர்களின் எண்ணிக்கையில் பங்கு கொண்டிருந்தவர்களாய், எல்லோருமே அறிக்கையிடுவதில் பங்கு கொண்டவராய் இருந்தனர். இப்பொழுது எல்லோருமே ராபோஜனத்தில் பங்கு கொண்டவராய் இருந்தனர்.
You get it? Look at that solemn warning. And tabernacle folks, get that way down deep. Remember, it's your eternal destination. Hangs right there. Don't just pass it by like a little flutter or something. This is something we must come respective to. It's something that means whether we live hereafter or not.
உங்களுக்கு அது புரிகின்றதா? அந்த பயபக்திக்குரிய எச்சரிப்பை நோக்கி பாருங்கள். கூடார அங்கத்தினர்களே, அதை ஆழமாக பதியும்படி புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய நித்திய பயண லக்கு என்பதையும் அதுவே அங்கே சரியாக தொங்குகிறது என்பது நினைவிருக்கட்டும். அதை ஒரு சிறு வெள்ளத்தைப் போன்றோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தைப் போன்றோ வெறுமன கடந்து செல்ல விட வேண்டாம். இது நாம் இதற்கு பின் ஜீவிப்போமா அல்லது இல்லையா என்பதை பொருட்படுத்துகின்ற ஒரு காரியமாய் உள்ளது.
They were all baptized into Moses through the Red Sea. They all followed that same spirit being, the cloud and the pillar of fire. They all was led by the same angel. They all come out by the same pastor.
அவர்கள் எல்லோரும் சிவந்த சமுத்திரத்தினூடாக மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் எல்லோரும் அதே ஆவியின் ரூபத்தை, மேகத்தை, அக்கடி ஸ்தம்பத்தை பின்தொடர்ந்தனர். அவர்கள் எல்லோருமே ஒரே தூதனால் வழிநடத்தப்பட்டனர். அவர்கள் எல்லோருமே ஒரே மேய்ப்பினால் வெளியே கொண்டு வரப்பட்டனர்.
They all was baptized into the sea. They all eat of that spiritual manna, and that manna was Christ. Christ coming down, the manna come down every night from heaven and perished here to sustain the people in their journey.
அவர்கள் எல்லோரும் சமுத்திரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். அவர்கள் எல்லோருமே அந்த ஆவிக்குரிய மன்னாவை புசித்தனர். அந்த மன்னா கிறிஸ்துவாயிருந்தது. கிறிஸ்து இறங்கி வந்தார். அதாவது இங்கே ஜனங்கள் தங்களுடைய பயணத்தில் அடியாதபடி ஆதரித்து காப்பாற்ற மன்னா ஒவ்வொரு இரவும் வானத்தில் இருந்து வந்தது.
And Christ come from heaven and gave his life, that whosoever believeth on him should not perish but have everlasting life. Christ come down and became our manna to eat of these same spiritual blessings.
கிறிஸ்து வானத்திலிருந்து வந்து தம்முடைய ஜீவனை, அதாவது அவர் மேல் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்தருளினார். கிறிஸ்து இறங்கி வந்து மாறாத அதே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை புசிக்கும்படிக்கு நம்முடைய மன்னாவானார்.
Therefore the Holy Spirit can fall right in amongst the people, and both Christian and lukewarm and half believers and borderline believers will all eat the same. But that doesn't mean it yet.
ஆகையால் பரிசுத்த ஆவியானது ஜனங்கள் மத்தியில் சரியாக விழக்கூடும். அப்பொழுது கிறிஸ்தவனும் வெதுவெதுப்பானவனும் இருவரும் மற்றும் அரைவழி கொண்ட விசுவாசிகளும் எல்லைக்கோடு விசுவாசிகளும் எல்லோருமே ஒன்றையே புசிப்பார்கள். ஆனால் அதே சமயத்தில் இது அதனை பொருட்படுத்தவில்லை.
Oh, I wished I had words that I could drive this down and cinch it in the heart of every person here. And see what a deep thing this is. It isn't something to be played with. It isn't just going to church. Now listen. They all did eat the same spiritual manna. Think of it. Spiritual manna.
Oh, என்னிடத்திலுள்ள வார்த்தைகளைக் கொண்டு இங்குள்ள ஒவ்வொரு நபருடைய இருதயத்திலும் அதை ஆழமாய் பதிவு செய்ய முடிந்தால் நலமாயிருக்கும் என்று நான் விரும்புகிறேன். இது என்ன ஒரு அழகான காரியமாயிருக்கிறது என்று பாருங்கள். இது அதனோடு விளையாடும்படியான ஏதோ ஒரு காரியம் அல்ல. இது வெறுமன சபைக்கு செல்வதல்ல. இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் எல்லோரும் ஒரே ஆவிக்குரிய மன்னாவை புசித்தனர். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஆவிக்குரிய மன்னாவாயிற்று.
Oh, you say, I know I'm saved. Hallelujah. Shouting in the Spirit, I feel it. That doesn't have one thing to do with it. You see how we base our eternal destination up on a sensation?
Oh, நீங்களோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா. நான் ஆவியில் சத்தமிட்டிருக்கிறேன். நான் இதை உணர்கிறேன் என்று கூறலாம். அதற்கு இதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நாம் நம்முடைய நித்திய பயண இலக்கை எப்படி ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் அடிப்படையில் கொண்டிருக்க முடியும் என்பது உங்களுக்கு புரிகிறதா?
Can you see in this day that we're now living how that people are basing their destination up on just a little sensation? Oh, say, I know I got it because I felt the power go through me. I did this. That might be all exactly the truth, and you're still lost.
நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் எப்படியாய் ஜனங்கள் தங்களுடைய பயனலக்கை வெறுமன ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் அடிப்படையாக கொண்டிருக்கிறார் என்பதை உங்களால் காண முடிகிறதா? ஓ, நீங்களோ நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் என் மூலமாக செல்லும் வல்லமையை நான் உணர்ந்தேன். நான் இதை செய்தேன் என்று கூறலாம். அது முற்றிலும் சரியாக காணப்படலாம். ஆயினும் அப்படி இருந்தும் நீங்கள் இழக்கப்படுவீர்கள்.
Oh, if we just had a moment, let's just turn to 1 Corinthians 13 here just a moment and listen what Paul's got to say about it right here.
ஓ, நமக்கு இன்னும் சற்று நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். நாம் அப்படியே ஒரு நிமிடம் இங்கே 1 Corinthians 13 திரும்பி சரியாக இங்கே அதை குறித்து பவுல் என்ன கூற வேண்டியவனாய் இருக்கிறான் என்பதை கவனிப்போமாக.
Though I speak with tongues of men and angels and have not charity, which is love, I am become as a sounding brass and in a tinkling cymbal.
Naan manushar bhashagalaiyum thoodar bhashagalaiyum pesinalum anbu enakkiravittal sattamidugira vengalam polavum osaiyidugira kaithalam polavum iruppe.
Though I have the gift of prophecy and understand all the mysteries and know all the knowledge, and though I have all faith so that I could move mountains and have not charity, I am nothing.
Naan thirkadarisana varathai udaivanaiyirundhu sagala ragasiyangalaiyum sagala arivaiyum arindhalum malaigalai perkathakkadhaga sagala viswasam ullavanaiyirundhalum anbu enakkiravittal naan ondrumillai.
Listen to that stern old apostle drive it into this sensational church who's basing their hopes upon sensations. Now this is Sunday school. This is a place of correction. This is a place of teaching. And woe unto the man that'll stand in the pulpit and mislead. Brother, it's time that we've made Scripture compare with Scripture. It's right.
உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் தங்களுடைய நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டிருந்த இந்த உணர்ச்சி வசப்படுதலான சபைக்குள்ளாக அந்த கண்டிப்பான பண்டைய அப்போஸ்தலன் அதை ஆழமாய் பதிய வைப்பதை கவனியுங்கள். இப்பொழுது இது ஞாயிறு வேதப்பாட பள்ளியாய் உள்ளது. இது ஒரு திருத்துதலை கொண்ட ஒரு ஸ்தலமாய் உள்ளது. இது போதித்தலை கொண்ட ஒரு ஸ்தலமாய் உள்ளது. பிரசங்க பீடத்தில் நின்று தவறாக வழிநடத்தும் மனிதனுக்கு ஐயோ. சகோதரனே, இது நாம் வேத வாக்கியத்தை வேத வாக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொண்டிருக்கிற நேரமாய் உள்ளது. அது உண்மை.
Though I give my body to be burned and have not charity, it prevaileth me nothing.
எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை.
See, all your good works, all your good deeds, all the spiritual things you have, all the gifts you have, all the sensations you have, all the joy you have, all the peace you have, has nothing at all to do with it to begin with.
பாருங்கள், உங்களுடைய எல்லா நல்ல கிரியைகளும் உங்களுடைய எல்லா நல்ல செய்கைகளும் நீங்கள் கொண்டுள்ள எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் நீங்கள் கொண்டுள்ள எல்லா வரங்களும் நீங்கள் கொண்டுள்ள எல்லா உணர்ச்சி வசப்படுதல்களும் நீங்கள் கொண்டுள்ள எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா சமாதானமும் அதனோடு துவங்கும்படி எவ்வித சம்பந்தமும் ஒருபோதும் கொண்டிருக்கவே இல்லை.
Think of that just a moment. And think of the churches today, our great churches, Presbyterian, Methodist, Baptist, and the denominational. They think because they say, I believe, come in, put their name on the book, that settles it. How far they're off.
அப்படியே ஒரு நிமிடம் அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த சபைகளை குறித்து, நம்முடைய பெரிய சபைகளை குறித்து, பிரஸ்பிட்டேரியன், மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் மற்றுமுள்ள ஸ்தாபனங்களை குறித்தும் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறும் காரணத்தினால் உள்ளே வந்து தங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டால் அதுவே இதனை தீர்க்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். அவைகள் எவ்வளவோ தூரமாக இருக்கின்றனவே.
Our Pentecostal people think, well, because if they got a little sensation, they felt good, they spoke with tongues, they got a little blood in their hands, a little oil on their face or something, we got it. Oh, 10 million miles off. You get it? See how the devil is the god of this world has blinded the eyes of those, and they just go right on living like that.
நம்முடைய பெந்தேகோஸ்தே ஜனங்கள் பாருங்கள், அவர்கள் ஒரு சிறு உணர்ச்சி வசப்படுதலை பெற்றுவிட்டனர் என்ற காரணத்தால், அவர்கள் நன்மையாகவே உணர்ந்த காரணத்தால், அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசினர் என்ற காரணத்தால், தங்களுடைய கரத்தில் இரத்தத்தையும் தங்களுடைய முகத்தின் மேல் கொஞ்சம் எண்ணெய் வடியும் காரணத்தால் அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு காரியத்தால் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஓ, அதுவோ உண்மைக்கு கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்தில் உள்ளதே. நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், எப்படியாய் பிசாசு இப்பிரபஞ்சத்தின் தேவனாயிருக்கிறபடியால் அவர்களுடைய கண்களை குருடாக்கியிருக்கிறான். அவர்களும் அதை போன்ற ஜீவியத்தின் பேரிலேயே அப்படியே தொடர்ந்து செல்கிறார்கள்.
Listen, for though I bestow all my goods to feed the poor, and though I give my body burned and have not charity, I am nothing.
கவனியுங்கள், எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை.
Look at all those gifts, all those good things. I feed the poor. I got a good heart about me. I do this. I do that. I go to church. I speak with tongues. I prophesy. I heal the sick. I preach the gospel. I do these things. Paul said, still I am nothing. All those things can be carnally impersonated.
அந்த எல்லா வரங்களையும் அந்த எல்லா நல்ல காரியங்களையும் நோக்கி பாருங்கள். நான் அன்னதானம் பண்ணுகிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள் கொண்டவனாயிருக்கிறேன். நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், நான் சபைக்கு செல்கிறேன், நான் அந்நிய பாஷைகளில் பேசுகிறேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், நான் வியாதியஸ்தரை சுகமாக்குகிறேன், நான் சுவிசேஷத்து பிரசங்கிக்கிறேன், நான் இந்த காரியங்களை செய்கிறேன். பவுலோ, அப்படி இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை என்றான். அந்த எல்லா காரியங்களுமே மாம்ச பிரகாரமான பாவனையாக செய்து காட்டக்கூடும்.
Now what does it say? Charity suffers long, is kind. Charity envieth not. Charity vaunteth not itself, not puffed up, does not misbehave itself unseemingly. Just think, not easily provoked, thinketh no evil.
இப்பொழுது அது என்ன கூறுகிறது? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. சற்று சிந்தித்து பாருங்கள். சினமடையாது, தீங்கு நினையாது.
Charity, love. What is love? Is God. How does God come to you? By birth. See?
அன்பு, அன்பு, அன்பு என்றால் என்ன? அது தேவனாயிருக்கிறது. எப்படி தேவன் உங்களிடம் வருகிறார்? ஒரு பிறப்பின் மூலமே. புரிகின்றதா?
Now, they all was baptized unto Moses. They all did eat of the communion. They all had the same spiritual manna that come from God. Every one of them eat the same thing.
இப்பொழுது அவர்கள் எல்லோரும் மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் எல்லோரும் ராபோஜனத்தில் பங்கு கொண்டு புசித்தனர். அவர்கள் எல்லோரும் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே ஆவிக்குரிய மன்னாவை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே காரியத்தையே புசித்தனர்.
And today we stand right around and hear the word and rejoice over it and take the manna and eat it and say, oh, hallelujah, that's good. Oh, I appreciate that. Yes, I was baptized in the church. I take it, make my profession. I put my name on the book. I'm a charter member.
இன்றைக்கு நாம் சுற்றி நின்று வார்த்தையை கேட்டு அதன் பேரில் கலிகூர்ந்து அந்த மன்னாவை எடுத்து புசித்து, ஓ அலேலுயா, அது நன்றாய் உள்ளது, நான் அதை பாராட்டுகிறேன், ஆம், நான் சபையில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன், நான் ஏற்றுக்கொண்டதை வெளிப்படையாக அறிவிப்பு செய்கிறேன், நான் என்னுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்துள்ளேன், நான் ஓர் உரிமை ஆவண பத்திரத்தில் கையொப்பமிடுகிற ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன் என்று கூறுகிறோம்.
All that is perfectly in vain if there isn't something that God has done. If it is done, the things that you did, that's the things that your faith produced. But unless God has done something to you to new birth,
ஆயிரம் தேவன் செய்துள்ள ஏதோ காரியம் அங்கில்லை என்றால் அவை யாவும் முற்றிலும் வீணானதாய் உள்ளது. அவ்வாறு இருந்தால் அவைகள் நீங்கள் செய்த காரியங்களாய் உள்ளன. அது உங்களுடைய விசுவாசம் தோற்றுவித்த காரியங்களாய் இருக்கின்றன. ஆனால் தேவன் புதிய பிறப்பிற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்திருந்தால் ஒழிய,
just a moment now. Now the fourth verse. And did all drink the same spiritual rock, for they drink of that spiritual rock that followed them, and that rock was Christ.
இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம், இப்பொழுது நான்காவது வசனம். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே.
They all drink from the fountain, they rejoice. Now what does that mean? The wheat and the weeds both rejoice to get that spiritual water.
அவர்கள் எல்லோரும் அந்த ஊற்றிலிருந்தே குடித்தனர். அவர்கள் கலிகூர்ந்தனர். அது எதை பொருட்படுத்துகிறது? கோதுமையும் களையும் அந்த ஆவிக்குரிய தண்ணீரை பெற இரண்டுமே கலிகூர்ந்தன.
We go to the church, we clap our hands with the rest of them, we shout with the rest of them, we jump up and down on the floor with the rest of them, we praise God with the rest of them.
நாங்கள் சபைக்கு செல்கிறோம். நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து எங்களுடைய கரங்களை தட்டுகிறோம். நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து ஆரவாரம் இடுகிறோம். நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து தரையில் மேலும் கீழும் குதிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம்.
We prophesy with the rest of them. We speak in tongues like the rest of them. We pray for the sick like the rest of them. But he said, now listen, as we go just a little farther.
நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். நாங்கள் மற்றவர்களைப் போல அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். நாங்கள் மற்றவர்களைப் போல வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாம் சற்று இன்னும் கூடுதலாக மேற்கொண்டு பார்க்கும்படி செல்கையில் கவனியுங்கள்.
Now that, I want to stop a minute. Oh, on that rock, wall, Christ. The rock, wall, Christ. It was there in literal form as it is in spiritual form today. The man of the food, which is the word that come from God out of heaven. Christ is the word of God and we eat the word.
இப்பொழுது ஓ அந்த கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது என்பதன் பேரில் ஒரு நிமிடம் நிறுத்த விரும்புகிறேன். அந்த கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது. இன்றைக்கு அது ஆவிக்குரிய ரூபத்தில் உள்ளது போன்றே அது அங்கே வெளிப்படையான பொருள் சார்ந்த ரூபத்தில் இருந்தது. மன்னா போஜனம் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையாயிருக்கிறது. கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார். நாம் வார்த்தையை புசிக்கிறோம்.
We live by the word. He said they all eat that same spiritual manna. And they all did drink. All drink from that same spiritual rock. And that rock was Christ. Think of it.
புரிகின்றதா? நாம் இந்த காலையில் இந்த செய்தியில் அமர்ந்துள்ளது போன்றே அமர்ந்து நாம் செவி கொடுக்கிறோம். நம்முடைய ஆத்துமாக்களோ அந்த வார்த்தையை பற்றிக் கொள்கின்றன. நாம் வார்த்தையினால் ஜீவிக்கிறோம். அவன் அவர்கள் எல்லோரும் ஒரே ஞானமன்னாவை புசித்தனர். அவர்கள் எல்லோரும் குடித்தனர். எல்லோருமே ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தனர். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்றான். அதை குறித்து சிந்தித்து
பாருங்கள்.
இப்பொழுது அவன் என்ன செய்ய போகிறான்? அதை இங்கே ஒரு முடிவிற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறான். அவன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். நான் உங்கள் மத்தியில் வரும்போது ஒருவன் ஒரு சங்கீதத்தை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் ஒரு அந்நிய பாஷையை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் இந்த ஒன்றை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் அந்த ஒன்றை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் ஒரு வெளிப்பாட்டை உடையவனாயிருக்கிறான், ஒருவன் இதை செய்து கொண்டிருக்கிறான், ஒருவன் அதை செய்து கொண்டிருக்கிறான் என்று அந்த குருந்தியர்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறான்.
Be careful. Don't base your faith upon that. Those things are all right. They got their place in the church. But don't never base your salvation on that if your life doesn't tally up to God's word. Then it's time for a get right with God.
ஜாக்கிரதையாயிருங்கள். அதன் பேரில் உங்களுடைய விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டிருக்காதீர்கள். அந்த காரியங்கள் யாவும் சரியாயிருக்கின்றன. அவைகள் சபையில் தங்களுடைய ஸ்தானங்களை பெற்றுள்ளன. ஆனால் அதன் பேரில் ஒருபோதும் உங்களுடைய இரட்சிப்பை அடிப்படையாக கொள்ள வேண்டாம். உங்களுடைய ஜீவியமானது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திசைந்து போகவில்லை என்றால் அப்பொழுது இது தேவனோடு சரிபடுத்திக் கொள்வதற்கான நேரமாய் உள்ளது.
This rock was a rock that was in the wilderness. And I want you to notice when God called Moses and sent him down into Egypt to deliver the children of Israel from under the yoke of Pharaoh. He said, what is that in thy hand? And he said, it's a stick.
இப்பொழுது கவனியுங்கள். இந்த கண்மலை வனாந்தரத்தில் இருந்த கண்மலையாயிருந்தது. நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் மோசையை அழைத்த போது பார்வோனின் நுகத்தின் கீழிருந்த இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்க எகிப்திற்கு அவனை அனுப்பினார். அப்பொழுது அவர், உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவனோ, அது ஒரு கோல் என்றான்.
And he took the stick and threw it on the ground and it became a serpent. And Moses fled. Then he picked it up and it became a stick in his hand. And that rod, when he got into Egypt, he stretched it over Egypt. And flies come up. He stretched it and plagues fell.
அவர் அந்த கோலை எடுத்து அதை தரையில் போட்டபோது அது ஒரு சர்பமாயிற்று. அப்பொழுது அவன் மோசே அதற்கு விலையோடினான். அதன் பின்னர் அவன் அதை மீண்டும் மேலே எடுத்தபோது அது அவனுடைய கையில் கோலாயிற்று. அந்த கோல் அவன் எகிப்திற்குள் சென்றபோது அவன் அதை எகிப்தின் மீது நீட்டினான். அப்பொழுது வண்டுகள் உண்டானது. அவன் அதை நீட்டினான். அப்பொழுது வாதைகள் விழுந்தன.
It was God's judgment was in the stretching forth of the rod. And the notice, before that rod could really be handled, Moses put his hand in his bosom, it become leprosy, like every man is to begin with, a sinner by nature.
அது தேவனுடைய நியாயத்தீர்ப்பாய் இருந்தது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நீட்டுகின்ற கோலில் இருந்தது. அதன் பின்னர் கவனியுங்கள், அந்த கோல் உண்மையாகவே கையாளப்படுவதற்கு முன்னர் மோசே தன்னுடைய கரத்தை தன்னுடைய மடியில் போட்டான். அப்பொழுது குஷ்டரோகம் பீடித்திருந்ததாகவே மாறினது. அது ஒவ்வொரு மனிதனும் துவக்கத்தில் சுவாபத்தின் மூலம் ஒரு பாவியாய் இருப்பது போன்றே உள்ளது.
There's no way around it. You're born in sin, shaped in iniquity, come to the world speaking lies. You might have been dedicated on the altar of your mother's church. You might have been sprinkled. You might have been this, that, but you are a sinner to begin with.
அதற்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய்களை பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்தீர்கள். நீங்கள் உங்களுடைய தாயாருடைய சபையின் பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கலாம். நீங்கள் தெளிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் எதுவாக அதுவாக இருந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் துவக்கத்திலேயே ஒரு பாவியாய் இருக்கிறீர்கள்.
Then there is another. God said, put your hand back into your bosom. Over his heart, he put his hands again at the commission of God where he was brought forth first. His hand is leper. You were brought forth by God first, a sinner, not by choice, but by nature.
அதன் பின்னர் மற்றொரு காரியம் உண்டு. தேவன் உன்னுடைய கையை திரும்பவும் உன்னுடைய மடியிலே போடு என்றார். அவன் மீண்டும் தன்னுடைய கரத்தை தேவனுடைய கட்டளையின்படி அவனுடைய மார்பின் மேல் போட்டான். அங்கிருந்துதான் நாம் கொண்டு வரப்பட்டோம். முதலில் அவனுடைய கரம் குஷ்டரோகமாயிருந்தது. நீங்கள் முதலில் தேவனால் ஒரு பாவியாக கொண்டு வரப்பட்டீர்கள். விருப்பத்தின் மூலமாய் அல்ல, ஆனால் சுவாபத்தின் மூலமே.
Then you go back again, and when you come out, the hand was clean and perfect, showing that this hand, before it could wave the judgment rod, had to be a cleaned hand. Before it could wave.
அதன் பின்னர் நீங்கள் மீண்டும் திரும்பி செல்கிறீர்கள். அவன் வெளியே எடுத்தபோது அந்த கரம் சுத்தமாயும் பரிபூர்ணமாயும் இருந்தது. நியாயத்தீர்ப்பின் கோலை அசைத்து ஆட்டிக்காட்டும் முன்னர் அது ஒரு சுத்தமான கரமாய் இருக்க வேண்டியதாக இருந்தது என்பதையே இந்த கரம் காண்பிக்கிறது.
Any minister, any teacher, I heard something this morning that actually curdled my blood. When I turned on my radio just before coming, no disregards, and if there's anybody here in relation to the person, I don't mean to hurt you, but it's time. And God help me to always be Christian enough to make what black, black and white, white, to be honest.
நான் இந்த காலையில் இங்கு வருவதற்கு சற்று முன்னர் என்னுடைய வானொலியை கேட்கும்படி திருப்பின போது உண்மையாகவே என்னுடைய ரத்தத்தை உரையச் செய்யும் ஒரு காரியத்தை கேட்டேன். எந்தவிதமான அலட்சியப்படுத்துதலும் இல்லை. அந்த நபருக்கு உறவினர் எவரேனும் இங்கிருந்தால் உங்களை புண்படுத்த வேண்டும் என்று நான் கருதவில்லை. ஆனால் இதுவோ சமயமாய் உள்ளது. நேர்மையாய் இருக்கும்படி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லை என்றும் கூறி எப்பொழுதும் குறைவற்ற கிறிஸ்தவனாய் இருக்கும்படி தேவனே எனக்கு உதவி செய்யும்.
I heard someone singing and said, I have my testament, and turned on and read a scripture and preached from the first psalm. Blessed is the man that setteth not in the seat of the scornful, walketh in the way of sinners. You know who it was? That rock and roll guy, Jenny Osborne, from on the radio preaching the gospel.
யாரோ ஒருவர் எனக்கு என்னுடைய உடன்படிக்கை உண்டு என்று ஒரு வேத பகுதியை வாசித்து, அதாவது பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற முதலாம் சங்கீதத்திலிருந்து பிரசங்கித்தார். அது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சுழன்று உருண்டு நடனமாடும் அந்த நபரான அந்த ஜிம்மி ஆஸ்பான் வானொலியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான்.
Oh brother, if there ever was a disgrace, a person like that has got no business moving into the word of the living God.
ஓ சகோதரனே, எப்போதாவது அவமானம் என்று ஒன்று இருந்திருக்குமானால் அது இதுவேயாகும். அதை போன்ற ஒரு நபருக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக செல்ல வேண்டிய வேலையே கிடையாது.
And you take this fellow on the Rentro Valley barn day, up all night in an old shindig, clapping their hands and going on in an old shindig, and the next morning change his voice around and talk like a Christian. And why, it's vulgar and filthiness in the sight of God.
நீங்கள் இந்த நபரை பள்ளத்தாக்குகளில் வாழ்ந்த பழங்காலத்தவரை போன்ற அரைகுறை ஆடையோடு நடனம் புரிய கொண்டு சென்று முழு இரவும் பண்டைய மாதிரியான நடனம் ஆடிவிட்டு அந்த பண்டைய மாதிரியான நடன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கையில் மற்றவர் தங்களுடைய கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்க செய்கின்றீர்கள். அடுத்த நாள் காலையிலோ அவன் தன்னுடைய குரலை மாற்றிக்கொண்டு ஒரு கிறிஸ்தவனைப் போல பேசுகிறான். ஏன்? அது தேவனுடைய பார்வையில் இழிவானதாயும் அசுத்தமானதாயும் இருக்கிறது.
The hand that waves this judgment rod must be cleansed by the power and the resurrection of Christ. It's got no business handling the word of God.
இந்த நியாயத்தீர்ப்பின் கோலை அசைவாட்டும் கரமானது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலும் வல்லமையினாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாதவனுக்கு தேவனுடைய வார்த்தையை கையாள எவ்விதமான உறவும் கிடையாது.
Even a lot of preachers trying to justify this Elvis Presley, which is nothing in the world but a modern Judas Iscariot. Judas Iscariot got 30 pieces of silver, Elvis Presley got $1 million to flee to Cadillacs.
ஏராளமான பிரசங்கிமார்களும் கூட இந்த எல்விஸ் பிரஸ்லியை நீதிமானாக்க முயற்சிக்கின்றனர். அவன் இந்த உலகத்தில் ஒரு நவநாகரிக யூதாஸ் காரியத்தை அல்லாமல் வேறொன்றுமில்லை. யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுகளை பெற்றுக் கொண்டான். எல்விஸ் பிரஸ்லியோ லட்சக்கணக்கான டாலர்களையும் எளிதில் விரைவாக செல்லக்கூடிய காடிலா கார்களையும் பெற்றுக்
கொண்டான். And sold out his birthright to become a rock and roll and is inspired of the devil, and I don't pull any punches on it. No, sir. And a modern Judas Iscariot.
ஆனால் அவன் விற்றுப்போட்டான். அவன் ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசியாயிருந்து தன்னுடைய பிறப்புரிமைகளை சுழன்று உருண்டாடும் நடன இசைக்காக பிசாசினால் ஏவப்பட்டு விற்றுப்போட்டு விட்டான். நான் அதன் பேரிலான வெளிப்படையான உண்மைகளை கூற பயப்படுவதில்லை. இல்லை ஐயா, ஒரு நவநாகரிக யூதாஸ் காரியோத்.
And then even the ministers trying to upbuild that kind of a thing, and Elvis Presley said, yeah, I trust God for all my success.
ஆகையால் ஊழியக்காரர்களும் கூட அந்த விதமான ஒரு காரியத்தை ஆதரித்து வளர்த்து உருவாக்க முயற்சிக்கிறார்கள். எல்விஸ் பிரஸ்லியோ, ஆம், என்னுடைய எல்லா வெற்றிக்காகவும் நான் தேவனையே நம்புகிறேன் என்கிறான்.
How would a living holy God ever give success to vulgarity and a devil demonized thing that's absolutely been one of the greatest hindrances that this nation has ever seen is a guy like Elvis Presley who sent millions of souls to hell by his old dirty filthy rock and roll stuff.
எப்படி ஒரு ஜீவனுள்ள பரிசுத்தமான தேவன் இழிவாய் ஒரு பிசாசாய் பேய்த்தனம் ஆக்கப்பட்டுள்ள ஒரு காரியத்துக்கு வெற்றியை அளிப்பார்? லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தன்னுடைய பழைய மற்றகமான அசுத்தமான சுழன்று உருண்டாடும் நடன இசை காரியத்தினால் நரகத்திற்கு அனுப்பியிருக்கிற எல்விஸ் பிரஸ்லியை போன்ற ஒரு நபரே இந்த தேசம் எப்போதும் கண்டிருக்கிற முற்றிலுமான மிகப்பெரிய இடர்களில் ஒன்றாய் இருந்து வருகிறது.
Surely I don't have any apology at all. You can believe me to be God's prophet. Remember, there is a incarnated devil. Absolutely.
நிச்சயமாகவே அதற்கு என்னிடத்தில் எந்த மன்னிப்பும் கிடையவே கிடையாது. உங்களால் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்க முடியுமானால் அப்பொழுது அது மாம்ச உருவில் குடிகொண்டுள்ள ஒரு பிசாசாய் உள்ளது என்பது நினைவில் இருக்கட்டும். முற்றிலுமாக
that takes the name of God in vain and shindigs and dances with old rock and roll and vulgar stuff like that to come to any pulpit and to try to take the word of God.
Jimmy Osborne மற்றும் அதை போன்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையோடு எவ்வித தொடர்பும் கிடையாது. எந்த மனிதனுமே தேவனுடைய நாமத்தை வீணாக எடுத்துக்கொண்டு களியாட்டங்களிலும் சுழன்று உருண்டு ஆடும் நடன இசைகளிலும் அதை போன்று இழிவான காரியங்களிலும் பங்கு கொண்டு பின்னர் எந்த ஒரு பிரசங்க பீடத்திற்கும் வந்து தேவனுடைய வார்த்தை எடுத்துரைக்க ஒருபோதும் முயற்சிக்கவே கூடாது.
That's what's the matter with many of these churches today. You get some of these little old boogie woogies out of these places out here. A little old girl is out shin digging and doing all these here rock and rolls one night. She comes to the altar and the next night she got her up singing a special.
இன்றைக்கு அநேக சபைகளில் உள்ள காரியம் அதுவேயாகும். நீங்கள் இங்குள்ள இந்த ஸ்தலங்களில் இருந்து பண்டைய பூகி பூகி என்ற இசையை பயின்று பாடுபவர்களில் சிலரையே உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஓர் இரவு வெளியே நடன கழிப்பிலும் இங்குள்ள இந்த எல்லா ஆடிப்பாடி உருளும் நடனங்களை ஆடும் ஒரு பெண் அவள் பீடத்தண்டை வர, அடுத்த நாள் நீங்களோ அவளை ஒரு விசேஷித்த பாடலை பாட அனுமதிக்கிறீர்கள்.
Some of you guys take them old guitar players out of the places out there on a nightclub and put them in the pulpit preaching in 2 weeks. Brother, I tell you, he'd never do it here. No, indeed. He's got to study to prove himself a man of God and find out. We don't believe this here overnight jumping around like this. That's what's got the church in the condition it's in today.
உங்களில் சிலர் ஒரு இரவு நேர களியாட்ட விருந்து சங்கத்தில் அந்த இடங்களில் யாழ் வகையான 6 நரம்புகளை கொண்ட சிறுவினையை வாசிப்பவர்களை கொண்டு வந்து 2 வாரங்களில் பிரசங்க பீடத்தில் அவர்களை பிரசங்கிக்க வைக்கிறீர்கள். சகோதரனே, அவன் இங்கே ஒருபோதும் அதை செய்யவே கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையாகவே செய்யக்கூடாது. அவன் தன்னை ஒரு தேவனுடைய மனிதனாக நிரூபிக்கும்படி ஆய்ந்து படித்து கண்டறியப்பட வேண்டும். இங்கே ஓர் இரவில் இந்த விதமாக குதிப்பதில் நாங்கள் நம்பிக்கை கொள்வதில்லை. இன்றைக்கு சபையானது பெற்றுள்ள நிலைமையே அதுவாகத்தான் உள்ளது.
This word is truth. Amen. That's right. The hand that sways this judgment rod must be a clean hand. Amen. Absolutely. That judgment hand of Moses was cleansed. Then the rod was put in it. And the rod went down and brought judgments upon Israel.
நமக்கு தேவை சத்தியமே. இந்த வார்த்தையே சத்தியமாக இருக்கிறது. அது உண்மை. இந்த நியாயத்தீர்ப்பின் கோலை அசைவாட்டுகிற கரமானது ஒரு சுத்தமான கரமாக இருக்க வேண்டும். முற்றிலுமாக மோசேயினுடைய அந்த நியாய தீர்ப்பின் கரமானது சுத்திகரிக்கப்பட்டு அதன் பின்னரே அந்த கோலானது அதில் வைக்கப்பட்டது. அப்பொழுது அந்த கோல் சென்று இஸ்ரவேலரின் மேல் நியாய தீர்ப்புகளை கொண்டு வந்தது.
And then in the wilderness is a beautiful type, and I must close. This beautiful time. Oh, when there was the rock, and that rock was Christ.
அதன் பின்னர் வனாந்திரத்தில் அது அழகான மாதிரியாயுள்ளது. நான் முடித்துவிட வேண்டும். இந்த அழகான மாதிரி அந்த கண்மலை அங்கிருந்த போதோ அந்த கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது.
And the perishing people were dying for water. And they deserved it. They deserved to die because they had murmured. They had complained. They were not believers at the beginning. They were nothing but intellectual believers.
அழிந்து போகும் ஜனங்களோ தண்ணீருக்காக மறித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அதற்கு பாத்திரவான்களாக இருந்தனர். அவர்கள் முறுமுறுத்திருந்த காரணத்தால் மறிக்க பாத்திரவான்களாக இருந்தனர். அவர்கள் முறையிட்டிருந்தனர். அவர்கள் துவக்கத்திலேயே விசுவாசிகளாக இல்லாதிருந்தனர். அவர்கள் ஒன்றுமற்ற அறிவாற்றலை கொண்ட விசுவாசிகளாக இருந்தனர்.
The supernatural had been done and a mixed multitude had went out. They wasn't converted from their heart. There was only 3 in the bunch that we know of. Moses, Aaron and Caleb.
இயற்கைக்கு மேம்பட்ட காரியம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் பல ஜாதியான ஜனங்களும் கூட சென்றிருந்தனர். அவர்கள் தங்களுடைய இருதயங்களில் மனமாற்றம் அடையாமல் இருந்தனர். அந்த கூட்டத்தில் 3 பேர்கள் மாத்திரமே இருந்தனர். அதாவது நாம் அறிந்துள்ளவரை மோசே, ஆரோன், காலேப், மீரியாம்.
And said, wasn't there other girls to be married and so forth? He had done it, and God wasn't pleased with that and smote her with leprosy.
மோசே இந்த கருப்பு நிற பெண்ணை மணந்திருந்த காரணத்தால் மீரியாம் நகைத்தபோது அவளும் கூட தன்னுடைய நம்பிக்கை துரோகத்தை காண்பித்து விட்டாள். அப்பொழுது அவள், மனம் புரிந்து கொள்வதற்கு மற்ற பெண்களே அங்கு இருக்கவில்லையா? அவன் இதை செய்து முடித்து விட்டானே என்றாள். அவ்வாறு கூறுவதனால் தேவன் பிரியங்கொண்டிராமல் அவளை குஷ்டரோகத்தினால் அடித்தார்.
And her own brother screamed out, said, would you let your sister die in that shape? And God told Moses to come before him, and he went and interceded for Miriam. She didn't live long after that.
அப்பொழுது அவளுடைய சொந்த சகோதரனும் கூட சத்தமிட்டு கதறி, உம்முடைய சகோதரியை அந்த நிலைமையில் மறிக்க விடுவீரோ என்று கேட்டான். அப்பொழுது தேவன் மோசையினிடத்தில் தனக்கு முன்பாக வரும்படி கூறினார். அப்பொழுது அவன் போய் மீரியாமிற்காக பரிந்து பேசினான். அதற்கு பின்னர் அவளோ நீண்ட காலம் ஜீவிக்கவில்லை.
No, brother, what God does is perfect. We ain't got no business with our minds putting anything to it. Just leave it the way it is. God did it. God said it. That settles it.
இல்லை சகோதரனே, தேவன் செய்கிறது பரிபூர்ணமாக இருக்கிறது. எனவே நமக்கு நம்முடைய சிந்தனைகளைக் கொண்டு அதனோடு எந்த காரியத்தையும் சேர்க்க எவ்வித வேலையுமே கிடையாது. அது இருக்கிற விதமாக அப்படியே அதை விட்டுவிடுங்கள். தேவன் அதை செய்தார், தேவன் அதை கூறினார், அது இதனை தீர்க்கிறது.
Just take it. I don't know how. If I could explain it, then I'd be equal with God. I can't explain it. I just believe it. That's all I'm asked to do.
அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படி என்று எனக்கு தெரியாது. என்னால் அதை விவரித்துக் கூற முடிந்தால் அப்பொழுது நான் தேவனோடு சமமாயிருப்பேன். என்னால் அதை விவரித்துக் கூற முடியாது. எனவே நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் நான் செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன்.
There's nobody asked to explain it because it's beyond our intellectual. It's beyond our intelligence. It's God who does it. So it cannot be explained. I just accept it by faith and say it's my private property and I believe it. I cannot explain it.
எவருமே அதை விளக்கி கூறும்படி கேட்டுக்கொள்ளப்படவில்லை. ஏனென்றால் அது நம்முடைய அறிவுணர்வுக்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது. அது நம்முடைய அறிவுத்திறனுக்கு அப்பாற்பட்டதாய் உள்ளது. அது தேவன் அதை செய்கிறதா இருக்கிறது. அதனால் அது விவரிக்கப்பட முடியாது. நான் அதை விசுவாசத்தினால் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நானோ அது என்னுடைய தனிப்பட்ட சொத்து. நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிறேன். எனவே என்னால் அதை விவரித்துக் கூற முடியாது.
But when Moses smote this rock, there was enough water came from it to water 2 million people.
Amen.
And not only that, but as many cattle and sheep and things as they had with them.
இந்த கன்மலை எப்படியா எங்கே கிடந்தது? தேவன் ஒரு கன்மலை உடையவராய் இருந்தார். அது முழுவதும் தண்ணீரை சேமித்து வைத்ததாய் இருந்தது. அது வெறுமன ஒரு சிறு கன்மலையாய், ஒருவேளை அந்த மேஜையை விட பெரிதாக இராமல் இருந்திருக்கலாம். ஆனால் மோசே இந்த கன்மலையை அடித்த போது அதிலிருந்த போதுமான தண்ணீர் புறப்பட்டு வந்து 20 லட்சம் பேர்களுக்கு தண்ணீர் அளித்தது. அது மாத்திரமல்ல, அவர்களோடு இருந்த அத்தனை கால்நடைகளுக்கும் ஆடுகளுக்கும் மற்றவற்றிற்கும் தண்ணீரை அளித்தது.
It watered over 2 million people, besides their camels and all their animals.
Oh, இந்த ஓவியர்கள் வரைந்துள்ள புகைப்படங்கள் சிலவற்றை நான் காணும்போது அதில் ஒரு சிறு துளி தண்ணீர் ஒரு கண்மலையிலிருந்து விழுவதைப் போலவும் ஒரு சிறு குழந்தை அங்கே ஒரு சிறு வாலியை தன்னுடைய கரத்தில் பிடித்துக் கொண்டு நிற்பதைப் போலவும் உள்ளனவே. ஓ, அது ஒருபோதும் அந்த விதமாக வரவே இல்லை. அது ஏராளமாய் பொங்கி பீரிட்டு கொப்பளித்து வருவதைப் போல் வந்தது. அது 20 லட்சம் பேர்களுக்கு மட்டுமின்றி அவர்களுடைய ஒட்டகங்கள் மற்றும் அவர்களுடைய எல்லா மிருக ஜீவன்களுக்கும் சேர்த்தே தண்ணீர் பாய்ச்சியது.
That rock was Christ Jesus. A beautiful parallel to John 3:16. God so loved the world that he gave his only begotten son, and whosoever believeth in him should not perish, but have eternal life.
அந்த கன்மலை கிறிஸ்து இயேசுவாயிருந்தது. அது யோவான் 3:16 ஒரு அழகான இணையாயுள்ளது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
And notice what happened. The only way that they could get that water out of that rock, the judgment rod had to strike the rock, and Moses smote the rock, and God's judgment struck upon the rock, and when it did, it gave forth its waters.
என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். அவர்கள் அந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை பெற முடிந்த ஒரே வழி எதுவென்றால், அந்த நியாயத்தீர்ப்பின் கோலானது கண்மலையை அடிக்க வேண்டியதாக இருந்தது. மோசே அந்த கண்மலையை அடித்தான். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அந்த கண்மலையின் மேல் தாக்கியது. அது அடித்த போது அது அதனுடைய தண்ணீரை அளித்தது.
They did not deserve to live. Even Moses called them rebels, rebellions against God. And they deserve to die. And all of us deserve death because we are rebellions against God.
Amen.
தேவன் அவர்கள் மரிக்க அனுமதிக்கும்படி நீதி உள்ளவராயிருந்தார். ஏனென்றால் அவர்கள் அவரை அவிசுவாசித்திருந்தனர். அவர்கள் கீழ்த்தரமானவர்களாயிருந்தனர். அவர்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாயிருந்தனர். அவர்கள் ஜீவிக்க அபாத்தராயிருந்தனர். மோசேயும் கூட அவர்களை கலகக்காரர் என்று அழைத்தான். தேவனுக்கு விரோதமாக கலகமணினார்கள். அவர்கள் மறிக்க பாத்திரவான்களாய் இருந்தனர். நாம் எல்லோருமே மரணத்திற்கு பாத்திரவான்களாயிருந்தோம். ஏனென்றால் நாம் தேவனுக்கு விரோதமான கலகக்காரர்களாயிருக்கிறோம்.
Till he took the sins of every one of us.
Amen.
And struck upon his own beloved Son, Christ.
Amen.
That we might not perish, but would have eternal life.
கவனியுங்கள், நாம் எல்லோருமே மரிக்க பாத்திரவான்களாயிருக்கிறோம். ஆனால் தேவனோ மிகுந்த இரக்கமுள்ளவராயிற்று. அவர் நம்மை குறித்து நினைக்க வேண்டியதே இல்லை. ஆனால் அவர் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு தம்முடைய சொந்த நேசகுமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் அடித்தார். அதாவது நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் அவ்வளவு இரக்கமுள்ளவராயிருக்கிறார்.
How could we drink from that rock and then not be right in our heart? But brother, there are millions of them this morning are doing it. It's exactly right. They're trusting because they're Baptists or Methodists or Pentecostals.
எனவே நம்மால் அந்த கண்மலையிலிருந்து பானம் பண்ண முடிந்தும் அதன் பின்னரும் நம்முடைய இருதயத்தில் எப்படி சரியில்லாமல் இருக்க முடிகிறது? ஆனால் சகோதரனே, அவர்களில் லட்சக்கணக்கானோர் இக்காலையில் அதை செய்கின்றனர். அது முற்றிலும் உண்மை. அவர்கள் பாப்டிஸ்டுகளாக இருக்கிறார்கள் அல்லது மெத்தோடிஸ்டுகளாக இருக்கிறார்கள் அல்லது பெந்தேகோஸ்தேக்களாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள்.
They're trusting because they had a little funny feeling, because they spoke with tongues, because they shouted, because they danced, because they had a healing service and God healed the sick or something. They're trusting upon because they had a revelation it was true, because they did this.
அவர்கள் ஒரு சிறு வினோத உணர்வை கொண்டிருந்த காரணத்தால், அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசின காரணத்தால், அவர்கள் சத்தமிட்ட காரணத்தால், அவர்கள் நடனமாடின காரணத்தால், அவர்கள் ஒரு சுகமளிக்கும் ஆராதனையை உடையவர்களாக இருந்த காரணத்தால், தேவன் வியாதியஸ்தரை சுகமாக்கின காரணத்தால், அல்லது ஏதோ ஒரு காரியத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பதினால், அவர்கள் அது உண்மையா இருந்தது என்ற ஒரு வெளிப்பாட்டை உடையவர்களாக இருந்த காரணத்தால், அவர்கள் இதை செய்த காரணத்தால் அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர்.
Then things are all right, nothing to say against them, but that has nothing to do with your salvation. Not one thing. You could pull all out of your hands till it went to the gallons of blood out of your face, it still mean nothing. Is it right?
அந்த காரியங்கள் எல்லாம் சரியாகத்தான் இருக்கின்றன. அவைகளுக்கு விரோதமாக ஒன்றையும் கூறவில்லை. ஆனால் உங்களுடைய ரட்சிப்போடு அதற்கு எவ்வித சம்பந்தமும் கிடையாது. எந்த ஒரு காரியமும் கிடையாது. நீங்கள் ஒரு காலன் நிறையும் அளவிற்கு உங்களுடைய கரத்திலிருந்து எண்ணெயை ஊற்றி காட்ட முடிந்தாலும், அல்லது உங்களுடைய முகத்திலிருந்து ரத்தத்தை வழியும்படி செய்ய முடிந்தாலும், அப்பொழுதும் அது எந்த ஒரு காரியத்தையும் பொருட்படுத்தாது. அது உண்மை.
Just stand and explain that Bible just to make it look just tight together. That still hasn't got nothing to do with it.
Paul, naan manushar bhashigalaiyum thoodar bhashigalaiyum pesinalum appadi irundalum adhe samayathil naan ilakkapaduven endran. Naan gnanamum arivum udayavana irundu nindru kondu andha vedagamathai vivarikka mudindalum adhai verumana satru uttu paarthu adhai ondru serthu inaikka mudindalum naan ondrumillai endru koorugiran. Adhaavadhu adarku idinodu evvidha sambandhamum appozhu kidaiyadhe.
Brother, they all drink from the same rock. That rock was Christ. The judgment is upon Christ that you might be privileged to come and drink. It's God's goodness to you that you do come drink.
சகோதரனே, அவர்கள் எல்லோருமே அந்த ஒரே கண்மலையிலிருந்தே பானம் பண்ணினர். அந்த கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது. நீங்கள் வந்து பானம் பண்ணும்படியான சிலாகியம் அடையும்படியாகவே கிறிஸ்துவின் மேல் நியாய தீர்ப்புகள் வந்தன. அது நீங்கள் வந்து பானம் பண்ணுவதற்கு உங்களுக்கு தேவனுடைய நன்மையாயிருக்கிறது.
It's God's goodness to you that you do eat from the Word. God's goodness to you that He permitted you to be baptized. God's goodness to you to make you a citizen, to give you health, to set you in the church this morning. It's God's goodness. That's all God's goodness.
அது நீங்கள் வார்த்தையிலிருந்து புசிக்கும்படியாக உங்களுக்கு தேவனுடைய நன்மையாய் இருக்கிறது. அது அவர் உங்களை ஞானஸ்தானம் பண்ணப்படுவதற்கு அனுமதித்தார் என்ற தேவனுடைய நன்மையாய் உங்களுக்கு உள்ளது. உங்களை ஒரு பிரஜையாக்கும்படிக்கு, உங்களுக்கு சுகத்தை அளிக்கும்படிக்கு, இந்த காலையில் சபையில் உங்களை அமர்த்தும்படிக்கு அது உங்களுக்கு தேவனுடைய நன்மையாய் உள்ளது. அது தேவனுடைய நன்மையாய் உள்ளது. அது முழுவதுமே தேவனுடைய நன்மையாய் உள்ளது.
But what about your goodness back to God? Are you willing to submit everything, every thought, every action, everything into Him? That's what God has done for you. What will you do for Him?
ஆனால் தேவனிடத்திற்கு திரும்புகிற உங்களுடைய நன்மை குறித்து என்ன? நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு சிந்தனையையும், ஒவ்வொரு செய்கையையும், அவருக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சமர்ப்பிக்க விருப்பம் கொண்டிருக்கிறீர்களா? அதைத்தான் தேவன் உங்களுக்காக செய்தார். அவருக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள்?
Notice, let's just read a couple more verses and I'll close so the pastor can get to his word. Now, look, and this same rock was Christ. Now the fifth verse. But with many of them, God was not pleased.
கவனியுங்கள், நாம் அப்படியே இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிப்போமாக. போதகர் தன்னுடைய வார்த்தையை எடுத்து கூறும்படியாக நான் முடிக்கவுள்ளேன். இப்பொழுது பாருங்கள், அதே கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது. இப்பொழுது ஐந்தாவது வசனம். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை.
See, he permitted them to be baptized. He permitted them to eat the word and believe it. He permitted them to get spiritual blessings. He permitted them to drink from the spiritual rock. All that God did by his grace, but yet God was not pleased with them. Look, for they were overthrown in the wilderness.
புரிகின்றதா? அவர்களை ஞானஸ்தானம் பண்ணும்படிக்கு அவர் அனுமதித்தார். அவர்கள் வார்த்தையை புசிக்கவும் அதை விசுவாசிக்கவும் அவர் அனுமதித்தார். அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படிக்கும் அவர் அனுமதித்தார். அவர்கள் ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து பானம் பண்ணும்படிக்கு அவர் அனுமதித்தார். எல்லாவற்றையுமே தேவன் தம்முடைய கிருபையினால் செய்தார். ஆனால் அதே சமயத்தில் தேவன் அவர்களிடத்தில் பிரியமாயிருக்கவில்லையே. பாருங்கள், ஆதலால் அவர்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள்.
After all these experiences, after all our great healing services we've seen, after all the great miracles we've seen performed, after all the great feelings we've had of shouting and praising God, drinking from that rock, all the good sermons that we have enjoyed, and yet be overthrown.
இந்த எல்லா அனுபவங்களுக்குப் பிறகும், நாம் கண்டிருக்கிற நம்முடைய மகத்தான எல்லா சுகமளிக்கும் ஆராதனைகளுக்குப் பிறகும், நாம் நிகழ்ந்ததாக கண்டிருக்கிற எல்லா மகத்தான அற்புதங்களுக்குப் பிறகும், நாம் கொண்டிருக்கிற மகத்தான எல்லா உணர்வுகளுக்கு பிறகு, சத்தமிடுதல் மற்றும் தேவனை தூய்த்தலுக்கு பிறகும், அந்த கண்மலையிலிருந்து பானம் அணிந்த பிறகும், நாம் கேட்டு கலிகூர்ந்திருக்கிற எல்லா நல்ல பிரசங்களுக்கு பின்னரும், அப்படி எல்லாம் இருந்தும் அதே சமயத்தில் அழிக்கப்பட்டு போவோம்.
All over, depart from me, you workers of iniquity. I didn't even know you. Check up! We got a revival coming. I know this is hard. A brother, any father that won't correct his children is not a good dad. That's right.
முழுமையாகவே அக்கிரமசெய்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். நான் ஒரு காலம் உங்களை அறியேன். சோதி தாராய்ந்து அறிந்து கொள்ளுங்களே. நமக்கு ஒரு எடுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. இது கடினமாய் உள்ளது என்பதை நான் அறிவேன். ஆனால் சகோதரனே, தன்னுடைய பிள்ளைகளை திருத்தாத எந்த ஒரு தகப்பனும் ஒரு நல்ல தகப்பன் அல்ல. அது உண்மை.
Were our examples, Paul speaking, do you believe it? It was an example, all right, to the intent that we should not lust after evil things as they also lusted.
அழிந்து போவார்கள். இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. பவுல் பேசுகிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அது ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு.
Could you imagine a man standing as a jockey, record spinner, and playing old dirty rock and rolls, and something happened and got all shook up, and all those kinds of dirty old songs that Elvis Presley and these guys play, and then come back and impersonate preaching the gospel? Think of it!
குதிரை பந்தயங்களில் குதிரை ஏறி செல்லும் பணியாளராய், கால்பந்தாட்டத்தில் சாதனை படைத்தவராய், மற்ற ரகமாக சுழன்று உருண்டு நடனமாடும் இசையை வாசிப்பவராய் ஒரு மனிதன் இருந்து கொண்டிருக்க, ஏதோ காரியம் சம்பவித்தது, நான் எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டேன் என்று கூறிவிட்டு, பின்னர் மீண்டும் அந்த எல்லா விதமான மற்ற ரகமான எல்விஸ் பிரஸ்லி மற்றும் உள்ள நபர்களின் பாடல்களுக்கான இசை இசைத்துவிட்டு, பின்னர் மீண்டும் திரும்பி வந்து போலியாக பாவனை செய்து சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அதை குறித்து சிந்தித்து பாருங்களே.
Could you imagine a man and woman sitting out in the woman laying out in the backyard and a little old dirty looking half clothes on, throwing herself before man and then come right back around and drink from this spiritual rock and shout and carry on?
ஒரு மனிதனும் ஸ்திரீயும் அங்கு வெளியே அமர்ந்து கொண்டிருக்க, ஸ்திரீயானவள் அங்கு வெளியே பின்முற்றத்தில் அவலட்சணமாக காட்சியளித்துக் கொண்டு புருஷர்களுக்கு முன்பாக தன்னை காண்பித்துக் கொண்டு பின்னர் திரும்பி வந்து இந்த ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து பானம் பண்ணி சத்தமிட்டு அதன் பின்னரும் அவ்வாறே தொடர்ந்து செயல்படுவதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா?
There's a great doctrine among the Pentecostal people of the liberation of women. They're wearing great long earrings and doing all kinds of dressings. And a young fellow sat in front of my house a few days ago in a little truck crying that his wife, Pentecostal, speaks with tongues, gives prophecy. Sure.
பெந்தேகோஸ்தே ஜனங்களுக்கு மத்தியில் பெண்களின் சுதந்திரத்தை குறித்த ஒரு பெரிய உபதேசம் உண்டு. அவர்கள் பெரிய நீண்ட காதணிகளை அணிந்து கொண்டும் மற்றும் எல்லா விதமான ஆடைகளையுமே அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு வாலிப நபர் என்னுடைய வீட்டின் முன் ஒரு சிறு சாமான் வண்டியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தான். அவனுடைய மனைவியோ பெந்தேகோஸ்தே சபையில் அந்நிய பாஷைகளில் பேசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள். நிச்சயமாகவே
She goes out on the street at 8 and 9 o'clock at night picking up little cigarette stumps that others have thrown away and smoking and still shouting, praising the Lord and giving prophecies.
அவன் முழு சபையுமே அரைக்கால் சட்டைகளை அணிந்து கொள்கிறார்கள் என்று கூறுகிறான். மேலும் அவன் அவள் இரவு 8 அல்லது 9 மணிக்கு வெளியே சென்று மற்றவர்கள் புகைப்பிடித்துவிட்டு எரிந்த சிகரெட் துண்டுகளை பொறுக்கி எடுத்து புகைப்பிடிக்கிறாள். ஆனால் அதே சமயத்தில் சத்தமிட்டு கர்த்தரை துதித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாள் என்றான்.
I stood the other day in a church where a great man of God that I have great respect for, and he was exposing this after one of the men who's one of the head of it goes out and he has all this blood running out of their hands and things, and I've become hoarse from east, from west, trying to condemn that thing on the grounds of the Bible. When it's not of God.
நான் அன்று நாள் ஒரு சபையில் நின்றிருந்தேன். அங்கு ஒரு மகத்தான தேவனுடைய மனிதன் இருக்கிறார். நான் அவர் மீது மகத்தான மரியாதையை உடையவனாயிருக்கிறேன். அப்பொழுது அங்குள்ள அந்த மனிதர்களில் ஒருவன் அதனுடைய தலைவர் வெளியே சென்ற பிறகு அவர் இதை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் அவர்களுடைய கரங்களில் ரத்தம் வடிந்தோடுதல் மற்றுமுள்ள காரியங்களை கூறிக்கொண்டிருந்தார். நான் வேத ஆதாரங்களின் அடிப்படையில் அந்த காரியத்தை கடனம் பண்ண கிழக்கிலிருந்து மேற்கு வரை முயற்சித்து என்னுடைய தொண்டையே கட்டிப்போய் உள்ளது. அது தேவனால் உண்டானதல்ல.
Any blood that would come from Christ would be corporal blood, then his corporal body here, then the second coming is over. Jesus said, believe it not when they say, lo, he's in the desert, believe it not when he's here, believe it not.
கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஏதாவது ரத்தம் வருமானால் அப்பொழுது சரீர பிரகாரமான ரத்தமாயிருக்கும். அப்படியானால் அவருடைய மாம்ச பிரகாரமான சரீரம் இங்கே இருக்கிறது என்றும் அப்பொழுது இரண்டாம் வருகை முடிந்துவிட்டது என்றும் அர்த்தமாகிறது. இயேசுவானவரோ அதை நம்பாதீர்கள், அவர்கள் இதோ அவர் வனாந்தரத்தில் இருக்கிறார் என்றும் அவர் இங்கு இருக்கிறார் என்றும் கூறுவார்கள், அதை
நம்பாதீர்கள். ஏனெனில்
கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்றார். நான் அதை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் சத்தமிட்டு கூறியிருக்கிறேன்.
And finally on the west coast, an old Dr. Canada, who's a bosom friend of mine, stood up, and another man that was a manager of a certain man that started this one of these moves, come up there and give a great big, said, pure oil and holy blood, our blood will be shown today. And they packed the place out, and he showed that how under his belt he had 2 needles sticking down.
முடிவிலே மேற்கு கரையில் என்னுடைய நெருங்கிய நண்பர் வயோதிப டாக்டர் கனடா என்பவர் எழுப்பினார். மற்றொரு மனிதன், அதாவது இந்த செயல்களில் ஒன்றில் இதை துவங்கின அந்த குறிப்பிட்ட ஒரு மனிதனின் மேலாளராக இருந்தவர், அங்கே எழும்பி நின்று ஒரு மகத்தான பெரிய, அதாவது சுத்தமான எண்ணெயும் பரிசுத்த ரத்தம், நம்முடைய ரத்தம் இன்றைக்கு நிரூபித்து காட்டப்படும் என்றார். அவர்கள் அந்த இடத்தில் கூட்டத்தை திரட்டினர். அப்போது அவர் தன்னுடைய இடுப்பில் கட்டியிருந்த வார்க்கச்சைக்கு கீழே 2 ஊசிகளை குத்தி வைத்திருந்து அது எப்படி உண்டாகிறது என்பதை நிரூபித்து காண்பித்தார்.
Anyone knows you can pluck this finger and it won't bleed unless you milk it or squeeze it. You stick a hole in it, it won't do it because the veins are so far away from there.
நீங்கள் இந்த விரலில் ஊசியை குத்தினாலும் அந்த விரலை அழுத்தி திருகினால் அல்லது கசக்கினால் ஒழிய அது ரத்தம் கசியாது என்பதை எவருமே அறிவீர்கள். நீங்கள் ஒரு ஊசியினால் விரலில் குத்தி சிறு துவாரம் இட்டாலும் அதில் ரத்தம் கசியாது. ஏனென்றால் நரம்புகள் அங்கிருந்து மிகவும் ஆழத்திலேயே இருக்கின்றன.
He showed how done. He had oil back here, laid his hands on it. Then he come up and said, see my hand, perfectly normal. Then he said, glory to God, hallelujah. And he milked his hands down like that. Sure, there was blood squeezed from his fingers while everybody was shouting. He wiped his head and there was a cross.
அவர் அவ்வாறதை செய்தபோது அவன் அதை எப்படி செய்தார் என்பதையே காண்பித்து விட்டார். அவர் எண்ணெயை இதோ பின்னால் வைத்திருந்து அதன் மேல் தன்னுடைய கரங்களை வைத்துக் கொண்டார். பின்னர் அவர் மேலே வந்து என்னுடைய கரத்தை பாருங்கள், இது முழுவதுமே சாதாரணமாகவே உள்ளது என்றார். அதன் பின்னர் அவர் தேவனுக்கு மகிமை அலேலூயா என்று கூறினார். பின்னர் தன்னுடைய கரத்தை இந்த விதமாக கீழே தொங்கவிட்டு அழுத்தி கசக்கினார். நிச்சயமாகவே அவருடைய விரல்களிலிருந்து ரத்தம் கசிந்து வந்தது. அப்பொழுது எல்லோருமே ஆரவாரமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்த போது அவர் அதை தன்னுடைய தலையில் துடைத்துக் கொண்டார். அங்கே ஒரு சிலுவை இருந்தது. இவர் அதை செய்து கொண்டிருந்த அதே மனிதனோடு இருந்த காரணத்தால் அதை கூட்டத்தினருக்கு முன்பாக வெளிப்படுத்தி காட்டினார். பின்னர் தன்னுடைய சட்டைப்பைக்குள் வைத்திருந்த எண்ணெய் முதலிய பொருட்களை எடுத்து காண்பித்தார்.
One put a heart on the wall and said, this wall is breathing the blood of Jesus. That's the heart of Jesus. A big old Texan walked in, wasn't scared, said if anybody had touched that, they would die. They had ropes off, got the pictures of it and everything there, where this wall was breathing blood out of a heart.
ஒருவர் ஒரு சுவரின் மேல் ஒரு இருதயத்தை வரைந்து வைத்துவிட்டு, இந்த சுவரானது இயேசுவின் ரத்தத்தை சுவாசிக்கிறது, அது இயேசுவின் இதயமாயிருக்கிறது என்றும் கூறினார். அப்பொழுது ஒரு பெரிய உருவம் படைத்த வயோதிக டெக்சாஸ் நாட்டுக்காரர் பயப்படாமல் நடந்து சென்றார். அப்பொழுது அவர், எவரேனும் அதை தொட்டால் அவர்கள் மரித்து போய் விடுவார்கள் என்றும் கூறியிருந்தார். அவர்கள் அதனை கயிறுகளை கட்டி வைத்திருந்தனர். எல்லோருமே அதனுடைய படங்கள் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருந்தனர். அதாவது அங்கே அந்த சுவரானது ரத்தம் கசியும் என்றும் ஓர் இருதயத்திலிருந்து ரத்தத்தை சுவாசிக்கும் என்றும் கூறியிருந்ததையும் அறிந்திருந்தனர்.
And this fellow walks in and slips into the church. Him and his wife washed the paint off of the wall and sat back out there and waited to come in. The pastor said, well, you know, Jesus has been in here and tucked that off. He said, Jesus had nothing to do with it. I've done it myself. Amen. Right?
இந்த நபரோ உள்ளே நடந்து சென்று மெல்ல சபைக்குள்ளாக நடுவிச் சென்று இவரும் இவருடைய மனைவியும் அந்த சுவரின் மேல் வரைந்து தீட்டியிருந்த வண்ணத்தை கழுவி அழித்துவிட்டு மீண்டும் அங்கே திரும்பி வந்து உட்கார்ந்து கொண்டு காத்திருந்தனர். பின்னர் மற்றவர்கள் உள்ளே வந்தனர். அப்பொழுது போதகரோ, உங்களுக்கு தெரியுமா, இயேசுவானவர் இங்கிருந்தபடியால் அதனை அழித்து விட்டார் என்றார். அப்பொழுது இவரோ, இயேசுவானவர் அதனோடு ஒன்றுமே செய்யவில்லை, நான் தானே அதை செய்தேன் என்றார். அது உண்மை.
What happens is because people are unstable on the word of the living God. Don't the Bible say they'd go from the east, from the west, from the north, and the south, there'd be a famine, not for bread and water alone, but for the hearing of the word of God.
என்ன சம்பவித்துள்ளது? ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மேல் உறுதியில்லாமல் இருக்கிறதே அதற்கு காரணமாயிருக்கிறது. வேதமோ, அவர்கள் கிழக்கிலிருந்தும் மேற்குக்கும் வடக்கிலிருந்து தெற்குக்கும் செல்வார்கள், ஒரு பஞ்சம் உண்டாகும். ஆகார குறைவினாலும் ஜலக்குறைவினாலும் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஆனால் தேவனுடைய வார்த்தை கேட்க கிடைக்காத பஞ்சமாயிருக்கும் என்று கூறவில்லையா? நாம் என்ன ஒரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்?
And we see now all these great denominational churches are all leaguing themselves together, and it's got to a place that you have to belong to this league Amen. Of churches before you can even have a radio.
இந்த எல்லா பெரிய ஸ்தாபன சபைகளும் ஒன்று சேர்ந்து கூட்டணி வாய் கொண்டிருக்கின்றன என்பதை இப்பொழுது நாம் காண்கிறோம். நீங்கள் ஒரு செய்தியை ஒலிபரப்ப வேண்டுமானால் அதற்கு முன்னர் நீங்கள் இந்த சபைகளின் கூட்டணிவை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அது அடைந்துவிட்டது.
You're gone from the radio, boy. Don't you never worry about that. And the rest of them are too, and all the television programs. You'll have to belong to the League of Churches before you can do it. And when you do that, you're forming nothing in the world but the mark of the beast of the Bible.
Amen.
There you are. See how it's all linked together.
இல்லை என்றால் நீங்கள் வானொலி ஒலிபரப்பிலிருந்து நீக்கப்படுவீர்கள். மகனே, அதை குறித்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே. அவர்களுடைய மற்ற காரியங்களை குறித்தும் கூட கவலை கொள்ளாது. ஏனென்றால் நீ அதை செய்வதற்கு முன்பு சபைகளின் கூட்டணி சார்ந்திருக்க வேண்டும். நீ அதை செய்யும் போது வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள மிருகத்தின் முத்திரையே இந்த உலகத்தில் உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று வேறொன்றுமில்லை. அந்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அவை யாவும் எவ்வாறு ஒன்று சேர்ந்தார் போல் கூட்டி இணைக்கப்பட்டுள்ளன என்பதை பார்த்தீர்களா?
Oh, thanks be to God. There is truly a living God. There's truly a true Lord, there's truly a true word, there's truly a true healing, there's truly of all these things. But brother, don't you never base your faith up on some little sensation, up on a church order, up on taking communion, up on eating from the spiritual rock.
Oh, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையாகவே ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு. உண்மையாகவே உண்மையுள்ள ஒரு கர்த்தர் உண்டு. உண்மையாகவே உண்மையுள்ள வார்த்தை ஒன்று உண்டு. உண்மையாகவே உண்மையுள்ள ஒரு சுகமளித்தல் உண்டு. இந்த காரியங்கள் யாவுமே உண்மையாயிருக்கின்றன. ஆனால் சகோதரனே, உன்னுடைய விசுவாசத்தை ஏதோ ஒரு சிறு உணர்ச்சி வசப்படுதலின் மேல், ஒரு சபை ஒழுங்கின் மேல், ராபோஜனத்தில் பங்கு கொள்வதன் பேரில், ஆவிக்குரிய கண்மலிலிருந்து புசிப்பதன் பேரில் ஒருபோதும் அடிப்படையாக கொள்ளாதே.
You say, I know this, brother, I take it God. That may be just exactly true. Well, what kind of a place is it falling in? That's the next thing. What kind of a bucket did it come into? Just and unjust.
நீங்களோ சகோதரனே, நான் இதை அறிவேன், நான் தேவனை ருசி பார்த்திருக்கிறேன் என்று கூறலாம். அது அப்படியே முற்றிலும் உண்மையாயிருக்கலாம். ஆனால் எந்த விதமான ஒரு ஸ்தலத்திற்குள் அது விழுந்துள்ளது, அதுதான் அடுத்த காரியம். அதற்குள் எந்த விதமான ஒரு வாளி உள்ளே வந்தது, நீதி மற்றும் அநீதி.
Now listen. Now these were examples to the intent that we should not lust after evil things as they also lusted.
இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் இச்சித்தது போல் நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது.
What was their lesson? Now listen, I won't get just a little bit farther, if you excuse me. Neither be ye idolaters.
அவர்களுடைய இச்சை என்னவா இருந்தது? இப்பொழுது கவனியுங்கள், நான் இன்னும் சற்று கூடுதலாக படித்து பொருள் உணர்த்தி காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்னை மன்னிப்பீர்களானால் நலமாயிருக்கும். விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள்.
Oh, you say, I thank God I'm not an idolater. Wait just a minute. Let's examine it by the word. Say, I wouldn't worship an idol. That doesn't altogether mean you worship an idol. You just have to be idle, doing nothing. Go to church. That's fine. Go back home. Do nothing about it.
Oh, நீங்களோ, நான் தேவனுக்கு நன்றி கூறுகிறேன், நான் ஒரு விக்கிரகாராதனைக்காரன் அல்ல என்று கூறலாம். ஒரு நிமிடம் அப்படியே பொறுங்கள். நாம் அதை வார்த்தையினால் சோதித்து பார்ப்போமாக. நீங்களோ, நான் ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்க மாட்டேன் என்று கூறலாம். அது நீங்கள் ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கின்றீர்கள் என்று முழுமையாய் பொருள்படுகிறதில்லை. அது நீங்கள் ஒன்றையும் செய்யாமல் பயனற்ற வகையில் பொழுதை கழிப்பதேயாகும். சபைக்கு சென்று ஆம் அதெல்லாம் சரிதான் என்று கூறி பின்னர் வீட்டுக்கு திரும்பி சென்று அதை குறித்து ஒன்றுமே செயல்புரியாமல் இருப்பதாகும்.
Brother, real born again man or woman can't stand still. There's something in them. They got to testify. They got to do something. They're bound to do something. They can't hold their peace.
சகோதரனே, ஒரு மீண்டும் பிறந்த மனிதனாலோ அல்லது ஸ்திரீயினாலோ அமைதியாக நிற்க முடியாது. அவர்களுக்குள் ஏதோ ஒன்று உண்டு. அவர்கள் சாட்சி பகர வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களால் அமைதியாகவே இருக்க முடியாது.
Neither be idolaters as they were, some of them, as it is written, the people sat down to eat and drink and rose up to play.
கவனியுங்கள், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள்.
What's Paul talking about? Examples. They were baptized into the church. They absolutely had a correct baptism. Was three times forward, backward in the name of Father, Son, Holy Ghost, Jesus only, whatever it was, they had a correct baptism.
Amen.
They were baptized right.
பவுல் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? திருஷ்டாந்தங்கள். அவர்கள் சபைக்குள்ளா ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் முற்றிலும் ஒரு சரியான ஞானஸ்தானத்தை உடையவர்களாயிருந்தனர். ஒரு தடவை முன்னோக்கி மூன்று முறைகள், பின்பு பின்னோக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இயேசு மாத்திரமே. அது என்னவெல்லாமாய் இருந்ததோ அப்படி இல்லாமல் அவர்கள் ஒரு சரியான ஞானஸ்தானத்தை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் சரியாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர்.
We fuss and stew and argue about little things like that. What good does it do? You're leaving off the main principle. Our churches are separate over baptism.
நாமோ அதை போன்ற காரியங்களை குறித்து வம்பும் கடுஞ்சின குமரலும் கொண்டு வாதிடுகிறோம். அது என்ன நன்மை செய்கிறது? நீங்கள் மூல உபதேசத்திலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஞானஸ்தானத்தின் பேரில் நம்முடைய சபைகள் நம்மை பிரித்திருக்கின்றன. நிச்சயமாகவே ஆகையால் நீங்கள் ஓ அல்லேலூயா, நாம் பெற்றுள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. அவர்கள் அவ்வளவாய் குளிர்ந்து போய் சம்பிரதாயமான முறையில் உள்ளனர். தேவனுக்கு மகிமை, நான் தேவனுடைய உண்மையான மன்னாவை புசிக்கிறேன். அது சத்தியமாய் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்று கூறலாம். அது முற்றிலும் உண்மைதான். ஆனால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது?
If you're not the right kind of a vessel it's fallen in. Remember.
நீங்களோ சகோதரனே, எங்களுடைய சபையில் பரிசுத்த ஆவியானது உண்மையாகவே விடுகிறது என்றே கூறலாம். அது நல்லதுதான். ஆனால் அது உள்ளே விடும்போது நீங்கள் ஒரு சரியான விதமான பாத்திரமா இல்லாதிருந்தால் அது உங்களுக்கு என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணும் நினைவிருக்கட்டும்.
Oh, you say, I'm sincere. So were they. They left their homes and went out, even put their neck out for death to follow. They did a lot more than what we have to do. They didn't have one thing to do. Just think. The Bible said, in vain do they worship me. In vain do they worship me.
Oh, Ningalo, நான் உத்தமமாக இருக்கிறேன் என்று கூறலாம். அவர்களும் அவ்வாறு இருந்தனர். அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு புறப்பட்டு சென்று மரணத்திற்காக தங்களுடைய கழுத்தையும் கூட நீட்டினர். நாம் செய்துள்ளதை பார்க்கிலும் அவர்கள் அதிகமாகவே செய்திருக்கிறார்கள். அது இதனோடு செய்யும்படியான ஒரு காரியத்தை பெற்றிருக்கவில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். வேதம், அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள், அவர்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று கூறியுள்ளது.
Absolutely true worship in vain. Where did it begin at? From the Garden of Eden, Cain. He worshipped God just the same as Abel did, but in vain he worshipped him. Yes, sir. There's a way that seemeth right unto a man.
உண்மையாகவே முற்றிலும் வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். அது எங்கே துவங்கிறது? அது ஏதேன் தோட்டத்தில் காயினிடத்திலிருந்தே சரியாக துவங்கிறது. ஆபேல் தேவனை ஆராதித்தது போலவே காயினும் அப்படியே ஆராதித்தான். ஆனால் அவன் அவரை வீணாய் ஆராதித்தான். ஆமையா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு.
You say, well, why is it? Now I've repented. Why is it I'm not all right? I repented. I think I'm just as good as anybody else. I go to church. I've been baptized. I get the blessings of God. I love a good sermon. I love the Word of God. I like to read it. And I get spiritual blessings too. And hallelujah, I can prophesy. I can speak with tongues. I've done all these things. And you mean to say it's in vain?
நீங்களோ, நல்லது, அது ஏன்? இப்பொழுது நான் மனந்திரும்பி இருக்கிறேன். நான் ஏன் சரியாய் இருப்பதில்லை? நான் மனந்திரும்பி விட்டேன். நான் மற்ற எந்த நபரை போலவும் அவ்வளவு நல்லவனாக இருக்கிறேன் என்றுதானே நான் கருதுகிறேன். நான் சபைக்கு செல்கிறேன். நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். நான் ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்க விரும்புகிறேன். நான் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறேன். நான் அதை வாசிக்க விரும்புகிறேன். நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கூட பெற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா! என்னால் தீர்க்க தரிசனம் உரைக்க முடிகிறது. என்னால் அந்நிய பாஷைகளில் பேச முடிகிறது. நான் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறேன். நீங்களோ அது வீணாய் இருக்கிறது என்று பொருட்படுத்தி கூறுகின்றீர்களா என்று கேட்கலாம்.
But it's possible that it could be in vain.
Amen.
Right. It depends on what you are in there. That's right. It's what you are that's receiving this. If you're not born again, if there's not actually something in you, then it's in vain. All the blessings I have nothing to do.
இப்பொழுது அது வீணாய் இருக்கிறது என்று நான் கூறிக்கொண்டிருக்கவில்லை. ஆனால் அது வீணாய் இருக்க கூடும் என்ற சாத்தியம் உண்டு. அது உண்மை. அது நீங்கள் அங்கே உள்ளே என்னவா இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததன் பேரிலேயே உள்ளது. அது உண்மையே. இதை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்ததாகவே உள்ளது. நீங்கள் மீண்டும் பிறக்கவில்லை என்றால், உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் உண்மையாகவே இல்லை என்றால், அப்பொழுது அது வீணாயிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டி இருந்தாலும் அது வீணாய் உள்ளது.
Now just one more. Neither let us commit fornication as some of them committed and fell in one day 3,000 and 20,000. Commit fornications, that's spiritual fornications. We had time, the Sunday school was over. Spiritual fornications.
இப்பொழுது அப்படியே இன்னும் ஒன்றை பார்ப்போம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. வேசித்தனம் பண்ணுதல், அது ஆவிக்குரிய வேசித்தனங்களாக இருக்கின்றன. நமக்கு நேரம் இருந்தால், ஞாயிறு வேதபாட பள்ளி முடிவுற்று விட்டது, ஆவிக்குரிய வேசித்தனம் ஆயிற்றே.
Neither let us tempt Christ as some of them also tempted and were destroyed of serpents. Neither murmur ye as some of them murmured and were destroyed of the destroyer. Murmur, lusting, mixing the world with your religion. Going out, God loves purity. Real pure.
அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுத்தல், இச்சித்தல், உங்களுடைய மார்க்கத்தோடு உலகத்தை கலத்தல், வெளியே செல்லுதல். தேவன் தூய்மையை, உண்மையாகவே தூய்மையானதையே விரும்புகிறார்.
This morning I was talking. I thought, what, now in closing, I thought this, what is any sweeter in a man's life? What is any sweeter than to come home when he's tired and weary with his little bucket in his hand from working all day or plowing or whatever he might be, to walk in and have a lovely wife to meet him at the door.
இந்த காலையில் நான் பேசிக்கொண்டிருந்தேன். நான் என்ன என்று எண்ணினேன். இப்பொழுது முடிக்கையில் நான் இதை சிந்தித்தேன். ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் இனிமையானது எது? அவன் சோர்வுற்று களைப்புற்று தன்னுடைய கரத்தில் சிறு வாளியோடு நாள் முழுக்க உழைத்துவிட்டு அல்லது உழுதுவிட்டு அல்லது அவன் வேறெந்த பணியாகிலும் செய்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது உள்ளே நடந்து வரும்போது ஒரு அழகான மனைவி அவனை வாசலண்டையில் சந்திப்பதை பார்க்கிலும் இனிமையானது எது?
Sit down on his lap a minute and brush his brow a little and kiss him on the cheek and put her arms around him and say, Dear, I know you're tired, you've worked so hard. Give him consolation.
அவனுடைய மடியிலே ஒரு நிமிடம் அமர்ந்து அவனுடைய புருவத்தை சற்று தடவிவிட்டு கன்னத்திலே அவனை முத்தமிட்டு அவன் மீது அவளுடைய கரங்களை சுற்றி போட்டுக்கொண்டு, அன்பே, நீர் களைப்புற்றிருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். நீர் மிகவும் கடினமாக வேலை செய்திருக்கிறீர் என்று கூறுவாளே. அப்பொழுது அது அவனுக்கு ஆறுதலை அளிக்கும்.
How that he knows that arm is around him is absolutely his. It's his. Never is it around any other man or any other desire. The kiss that's on his cheek is from real, pure, holy heart that just loves him and him alone.
அவன் மீது சுற்றியுள்ள அந்த கரம் முற்றிலும் அவனுடையதாக இருக்கிறது என்பதை அவன் எப்படி அறிந்திருக்கிறான்? அது அவனுடையதாக இருக்கிறது. அது வேறெந்த மனிதன் மீதும் கூடப்பட்டதோ அல்லது அதற்கு வேறெந்த பாஞ்சையோ ஒருபோதும் கிடையாது. அவனுடைய கண்ணத்தில் இடப்பட்ட அந்த முத்தமானது உண்மையான தூய்மையான அவனை அப்படியே நேசிக்கிற அவனை மட்டுமே நேசிக்கிற பரிசுத்தமான இருதயத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. அது எப்படியாய் உங்களை செயல்பட செய்கிறது? அது நீங்கள் உங்களுடைய மார்பை வெளியே தள்ளியவாறு நிமிர்த்தி கொண்டு, ஓ, நான் மொத்தத்தில் அவ்வளவாய் களைப்புற்றிருக்கவில்லை என்று உங்களை கூற செய்யும் என்பதை நான் அறிவேன். புரிகின்றதா? அதுதானது. அது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறது.
I want to tell you something. But what if that kiss is placed on his cheek and he hasn't confidence? It might have been on some other man's cheek. What if them arms around him has embraced everybody? He's still desiring to do the same. It won't mean very much. There's not much help there. Why?
நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன். ஆனால் அவனுடைய கன்னத்தின் மேல் இடப்பட்ட அந்த முத்தத்தில் அவன் நம்பிக்கை கொள்ளாதிருந்தால் என்னவாயிருக்கும்? அது வேறொரு மனிதனுடைய கன்னத்தின் மேல் இடப்பட்டிருக்கலாம். அவன் மீது சுற்றப்பட்டுள்ள அந்த கரங்கள் எல்லோரையும் தழுவியிருந்து இன்னும் அதே விதமாய் செய்ய வாஞ்சை கொண்டிருந்தால் என்னவாயிருக்கும்? அது அவ்வளவு பொருள்படாதே. அப்பொழுது அது அவ்வளவாய் கவனத்தை தன் பக்கம் கொண்டிருக்காதே. ஏன்?
Now, in the beginning, they were one. God, when he made man, he made him a dual person, both male and female. He separated him in flesh and put him here on earth in flesh, and the female part was still in spirit.
இப்பொழுது அவர்கள் ஆதியிலே ஒன்றாக இருந்தனர். தேவன் அவர் மனிதனை உண்டாக்கிற போது அவர் அவனை ஓர் இரட்டத்தன்மை கொண்ட நபராகவே உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவர் அவனை மாம்சத்தில் வேறு பிரித்தார். இங்கே பூமியின் மேல் மாம்சத்தில் அவனை வைத்தார். பெண்மைக்குரிய பாகம் இப்பொழுதும் ஆவியில் அப்படியே இருந்தது.
Look, friend, God was so careful. Oh, how this bird, don't let it leave you. God never got a handful of dust and made an Eve. She'd been a different creation. And she's not a creation, she's a byproduct.
நண்பர்களே, பாருங்கள், தேவன் மிகவும் கவனமுள்ளவராய் இருந்தார். ஓ, எப்படியா இது? இது உங்கள் மனதை விட்டு செல்ல அனுமதிக்காதீர்கள். தேவன் ஒரு கைப்பிடியளவு மண்ணை எடுத்து ஏவாளை ஒருபோதும் உருவாக்கவில்லை. அவள் ஒரு வித்தியாசமான சிருஷ்டியாயிருந்தாள். அவள் ஒரு சிருஷ்டியா இல்லை, அவள் ஒரு உப
உற்பத்தியாயிருக்கிறாள். Was in the woman, and they two are one, soul, body, spirit, they are one. They are perfect oneness, a real woman and a real husband and a real wife. They are one together.
தேவன் ஆதாமின் இருதயத்திற்குள் சென்று இந்த விலா எலும்பை அவனுடைய இருதயத்தின் கீழிருந்து அந்த எலும்பை வெளியே எடுத்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு மனைவியை உண்டு பண்ணினார். ஆதாமினுடைய அதே ஆவியின் பாகம் ஸ்திரீக்குள் இருந்தது. அவர்கள் இருவரும் ஒன்றாயிருந்தனர். ஆத்மா, சரீரம், ஆவியில் அவர்கள் ஒன்றாயிருந்தனர். அவர்கள் ஒன்றாயிருத்தலில் பரிபூர்ணமாயிருந்தனர். ஒரு உண்மையான ஸ்திரீ, ஒரு உண்மையான கணவனும் ஒரு உண்மையான மனைவியும் அவர்கள் ஒன்று சேர்ந்தவர்களாய் ஒன்றாயிருக்கிறார்கள்.
What is the type of Christ? from out of his bosom, not a byproduct, not a Methodist or Baptist or a Pentecostal hatch-up. No, sir. But out of his own heart, he took a sweetheart that's as pure and loyal as she can be. She's as loyal as a lily.
அது எதற்கு ஒரு மாதிரியா இருக்கிறது? அவருடைய மார்பிலிருந்து வெளியே வந்த கிறிஸ்துவிற்கு ஒரு உப உற்பத்தியாய் அல்ல, ஒரு மெத்தோடிஸ்டாய் அல்ல, அல்லது ஒரு பாப்டிஸ்டாய், அல்லது ஒரு பெந்தேகோஸ்தே ஸ்தாபன குஞ்சு பொறிக்கும் கருவியிலிருந்து வந்த கோழி குஞ்சாய் அல்ல. இல்லை ஐயா. ஆனால் அவருடைய சொந்த இருதயத்திலிருந்து வெளியே வந்தோம். அவர் அவளால் இருக்க முடிந்த அளவு தூய்மையாயும் உண்மையாயும் இருக்கும்படியான ஓர் இனிய இருதயமாகவே அவளை எடுத்தார். அவள் லீலை புஷ்பத்தை போன்று அவ்வளவு உண்மையாயிருக்கிறாள்.
Look at that Solomon speaking, come my love, let us walk in the pomegranate. Let us take our fill of love. And when the real believer opens his arms to the pure heart and holds up to Christ, that affection of that lover of Christ goes into his bosom. Is his wife just like the husband does to a real wife?
Solomon, yen piriyameva, nam, madalan chedigilulla thottathirkku nadandhu selvom. சம்போகமாய் இருப்போம் என்று கூறினதை திரும்ப நோக்கி பார்ப்போம். ஒரு உண்மையான விசுவாசி தன்னுடைய கரங்களை ஒரு தூய்மையான இதயத்தோடு விரிக்கும் போது, அவன் கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளும் போது, அந்த கிறிஸ்து நேசரின் நேசமானது அவனுடைய மார்பிற்குள்ளாக செல்லுகிறது. அது அவருடைய மனைவியாய் உள்ளது. அது அப்படியே ஒரு உண்மையான மனைவிக்கு ஒரு கணவன் செய்கிறது போன்றே உள்ளது.
What type of person should we be? Are we playing the harlot with Christ? Are we depending on some little something and running after the world and the things of the world and worldly minded and not that real love and devotion that we should have?
நாம் எந்த மாதிரியான ஒரு நபரா இருக்க வேண்டும்? நாம் வேசியா இருந்து கொண்டு கிறிஸ்துவோடு விளையாடி கொண்டிருக்கிறோமா? நாம் ஏதோ ஒரு சிறு காரியத்தின் பேரில் சார்ந்து கொண்டு உலகத்தின் பின்னேயும் உலக காரியங்களின் பின்னேயும் உலக பிரகாரமான சிந்தை கொண்டவர்களாக ஓடிக்கொண்டு உண்மையான அன்பில்லாமல் நாம் கொண்டிருக்க வேண்டிய பக்தியுடையவர்களா இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோமா?
Could you imagine your wife, brother, coming and sitting on your lap with her little prickly frills and her little underskirts and things of lace and her little hair all done up and prickled up and everything like that? Put her arm around and say, oh, John, I just love you. I love you.
உங்களால் அதை யூகித்து பார்க்க முடிகிறதா? என்ன சகோதரனே, உங்களுடைய மனைவியானவள் வந்து உங்களுடைய மடியின் மீது தன்னுடைய சருமத்தில் உண்டான சிறு தவிட்டு நிற புள்ளிகளை கொண்டவளாய், தலைமுடியின் ஓரங்கள் கலைந்திருக்க, தன்னுடைய உட்பாவாடையின் அடியோர் அடைத்தொங்களோடு, இடைப்பட்டையினால் இடுப்பை சுற்றிலும் உள்ள இடைக்கச்சையின் பின்னலோடு, அவளுடைய கூந்தலை முழுமையாக வாரி முடித்திருக்க, அதில் கலைந்த சில முடிகள் உங்களுடைய முகத்தில் கூச்சிடும் உணர்வளிக்க, அதை போன்று வந்து அமர்வதை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? அப்பொழுது அவள் உங்கள் மீது அவளுடைய கரத்தை போட்டுக்கொண்டு, ஓ ஜான், நான் உமை நேசிக்கிறேன் என்று கூறுகிறாள் என்று வைத்துக் கொள்வோம். நான் உமை நேசிக்கிறேன்.
And you know right then that there's something wrong. You have the confidence in her. No matter how pretty she looks and how well she's fixed, if you don't have that perfect confidence in her, there's something wrong. It doesn't satisfy that longing that a man would have for his wife.
அப்பொழுது உடனே நீங்கள் தவறான ஏதோ ஒரு காரியம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அவளில் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. அவள் எவ்வளவு அழகாய் காணப்பட்டாலும், அவள் எவ்வளவு சரீர பொருத்தமுள்ளவளாய் இருந்தாலும் அதை பொருட்படுத்துகிறதில்லை. நீங்கள் அவரிடத்தில் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை என்றால் அப்பொழுது ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அது தன்னுடைய மனைவிக்காக ஆவல் கொண்டுள்ள ஒரு மனிதனை திருப்திப்படுத்துகிறதில்லை.
Now just think of yourself fooling with the world and tangling with the world and get down and you say, oh Lord Jesus, I love you. It's a burning Judas hypocrite kiss. That's right. Think of these things. There's a revival coming up now.
இப்பொழுது உலகத்தோடு வெறுமன வீணாக காலத்தை செலவழித்துக் கொண்டு உலகத்தோடு சிக்குண்டு பின்னர் கீழே முழங்கார் படியிட்டு, ஓ கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூறுகின்ற உங்களை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். அது ஒரு எரிகின்ற யூதாசினுடைய மாய்மாலக்காரனுடைய மொத்தமாயிருக்கிறது. அது உண்மை. இந்த காரியங்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது ஒரு எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது. புரிகின்றதா?
Oh, you might have the wedding ring on, that's right, but you're not a wife. Oh, you might be a woman, you might be the lady of the house, but you're not a wife if you act like that.
Oh, நீங்கள் விவாக மோதிரத்தை அணிந்திருக்கலாம். அது உண்மைதான். ஆனாலும் நீங்கள் மனைவியாய் இருக்கவில்லை. ஓ, நீங்கள் ஒரு ஸ்திரீயாய் இருக்கலாம். நீங்கள் அந்த வீட்டின் பெண்மணியாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த விதமாக நடந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் அப்போது நீங்கள் ஓர் மனைவியாயிருக்கவில்லை.
And you're not a real Christian. You're not a real genuine product for Christ if you don't love Him and everything that you've got within you. I don't care whether you look pretty or whether you don't. You love Him and you express yourself. That's when you two become one. That's when Christ and His church.
நீங்கள் உங்களுக்குள் பெற்றுள்ள ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் அவரை நேசிக்கவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவிற்கான ஓர் உண்மையான அசலான உற்பத்தி பொருளாயிருக்கவில்லை. நீங்கள் அழகாக காணப்படுகின்றீர்களா, நீங்கள் அழகாக காணப்படவில்லையா என்று நான் கவலைப்படுகிறதில்லை. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள், நீங்கள் உங்களையே வெளிப்படுத்துகிறீர்கள், அப்பொழுதுதான் நீங்கள் இருவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்படித்தான் கிறிஸ்துவும் அவருடைய சபையும் உள்ளது.
Not by denomination, not by baptism, not by sensations, not by nothing, but by real love you were bought from the bosom of God when He was wounded there and He bought you, and your love and your trueness and your loyalty proves what you are. See what I mean?
ஸ்தாபனத்தின் மூலமாயும் அல்ல, ஞானஸ்தானத்தின் மூலமாயும் அல்ல, உணர்ச்சி வசப்படுதல்களின் மூலமாயும் அல்ல, தேவனுடைய இருதயத்திலிருந்து உண்டான ஒரு உண்மையான அன்பினால் நீங்கள் கொல்லப்பட்டிருக்கின்றீர்களே என்று வேறொன்றினாலும் அல்ல. அவர் காயம்பட்ட போது அவர் உங்களை கிரயத்திற்கு கொண்டார். உங்களுடைய அன்பு, உங்களுடைய உண்மை, உங்களுடைய உத்தம நம்பிக்கையானது நீங்கள் யாராயிருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்கிறது. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிந்து கொண்டீர்களா?
Whether you all frickled up or whether you, I don't care if my wife wouldn't never comb her hair, if she didn't wear a pretty dress or never, they should be my sweetheart. I admire her because her loyalty, her virtue, what she is, that's what she is.
நீங்கள் சர்வத்தில் பழுப்பு நிற புள்ளிகளை முழுவதும் கொண்டிருந்தாலும் அல்லது நீங்கள் என்னுடைய மனைவி அவளுடைய தலைமுடியை ஒருபோதும் வாய்க்கொள்ளாமல் இருந்தாலும் அவள் ஓர் அழகான ஆடையை அணிந்திராவிட்டாலும் அல்லது ஒருபோதும் நான் கவலைப்படுகிறதில்லை. ஆனால் அவள் என்னுடைய இணையமாய் இருக்கிறாள். அவளுடைய உண்மையுள்ள விசுவாசத்தையும் அவளுடைய நற்குணத்தின் காரணமாகவும் நான் அவளை போடுகிறேன். அவள் என்னவாய் இருக்கிறாள் என்றால் அந்த விதமாகத்தான் அவள் இருக்கிறாள்.
And by a Christian man and women, that's what we are in the sight of God. It's not because that we can go to the best church or we can dress best or we can get in this neighborhood or we can do this or we can ride in this or we can do this. That doesn't have one thing to do with it. It's the virtue of our loyalty and our love to Christ. And that's the birth. That's the thing that comes.
கிறிஸ்தவ புருஷர்களாயும் ஸ்திரிகளாயும் இருக்கிற காரணத்தால் அந்த விதமாகத்தான் நாம் தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம். அது நம்மால் மிகச்சிறந்த சபைக்கு செல்ல முடியும் அல்லது நம்மால் மிகச்சிறந்த ஆடை உடுத்திக் கொள்ள முடியும் அல்லது நம்மால் இதை அக்கம்பக்கம் உள்ளவர்களிடம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது நம்மால் இதை செய்ய முடியும் அல்லது நம்மால் இதில் சவாரி செய்ய முடியும் அல்லது நம்மால் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும் என்ற காரணத்தினால் அல்ல. அது இதனோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை. அது நம்முடைய உண்மையான நற்குணமாயும் கிறிஸ்துவண்டை கொண்டுள்ள நம்முடைய அன்புமாயும் இருக்கிறது. அதுதான் பிறப்பாயிருக்கிறது, அதுதான் வருகின்ற காரியமாயிருக்கிறது.
And though I speak with tongue of men and angels, I am nothing. Though I feed the poor, though I give my goods, though I do this and do that, I am nothing.
நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் நான் ஒன்றுமில்லை. நான் அன்னதானம் பண்ணினாலும், நான் என் பொருட்களை கொடுத்தாலும், நான் இதை செய்தாலும் அதை செய்தாலும் அதை செய்தாலும் நான் ஒன்றுமில்லை.
What does Christ care about what all you can do and what all you can do like that if that real genuine love and loyalty isn't there? Think of it, won't you? This is Sunday school, and remember that's a lesson to you.
அந்த உண்மையான அசலான அன்பும் உண்மையான உத்தமமும் அங்கு இல்லாதிருக்குமாயின் அப்பொழுது கிறிஸ்துவானவர் உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்றோ அதை போன்று உங்களால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை குறித்தா எதை குறித்து கவலை கொள்கிறார்? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இது ஞாயிறு வேதபாட பள்ளியாய் இருக்கிறது, நினைவிருக்கட்டும். அது உங்களுக்கு ஒரு பாடமாயிருக்கிறது.
Be in your heart. Let Christ have first place like the real woman would to her husband. No other arms can touch her nowhere. No other kiss, no matter how charming it looks, it should turn her head. She's got one set love, and that's for her husband. That's right.
உண்மையான ஸ்திரீ அவளுடைய கணவனுக்கு இருப்பது போல கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் முதன்மை ஸ்தானம் கொண்டிருக்கட்டும். வேற எந்த கரங்களும் அவளை எங்குமே தொட முடியாது. மற்றெந்த முத்தங்களும் கிடையாது. அது எவ்வளவுதான் மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக காணப்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் அவள் தன்னுடைய தலையை திருப்பிக் கொள்வாள். அவள் ஒரே ஒரு அன்பைத்தான் பதித்து வைத்திருக்கிறாள். அது அவளுடைய கணவனுக்கானதாய் உள்ளது. அது உண்மையே.
No matter how handsome the man might be and how polished and slick his hair might look and how he might hold himself correct, no
sir, and not one thing. She loves that husband, and that's him alone does she love. She forfeits all of her virtues and all of her kisses, all of her lovings, and everything is to her husband and him alone. See what I mean?
And the money then அழகாக இருந்தாலும் அவனுடைய தலைமுடியானது படபடப்பாக்கப்பட்டு அழகாக வாரி மழமழப்பாக்கப்பட்டு காணப்பட்டாலும் அவன் தன்னை எவ்வளவுதான் கட்டுப்பாட்டோடு கூடிய சரியான தேக அமைப்பை கொண்டிருந்தாலும் பொருட்படுத்தவே மாட்டாள் இல்லையா? அதனால் ஒரு காரியமும் கிடையாது. அவள் அந்த கணவனையே நேசிக்கிறாள். அது அவனை மாத்திரமே அவள் நேசிக்கிறாள் என்பதாய் உள்ளது. அவள் தன்னுடைய எல்லா நற்குணங்களையும் அவளுடைய எல்லா முத்தங்களையும் பறிகொடுக்கிறாள். அவளுடைய எல்லா பாசங்களையும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் தன்னுடைய கணவனுக்கு அவனுக்கு மட்டுமே உரித்தாக்குகிறாள். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகின்றதா?
And you forfeit everything of the world, no matter how good it looks, how pretty it looks, and how fascinating it looks. Your virtue is what you're counted by. You know, we say, oh, hallelujah, I know I got it because I did this. Hallelujah, enough tipper to fight a bus off.
நீங்கள் உலகத்தின் எல்லா காரியங்களையும் விட்டுவிடுங்கள். அது எவ்வளவு நல்லதாக காணப்பட்டாலும், அது எவ்வளவு அழகாக காணப்பட்டாலும், அது எவ்வளவு மனதை கவரக்கூடியதாக காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய நற்பண்பினால் மதிப்பிடப்படுகிறது. ஆகையால் நீங்களோ, ஓ அல்லேலூயா, நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று எனக்கு தெரியும், ஏனென்றால் நான் இதை செய்தேன் அல்லேலூயா என்று கூறலாம். அதன் பின்னரோ ஒரு சண்டையிட போதுமான கோபம் கொண்டிருப்பீர்கள்.
Let me tell you, brother, it takes virtue that Christ respects. Though I speak with tongues as men and angels, though I pour forth blood out of both hands, though I shout and dance in the Spirit, though I eat the Word of God and love it.
சகோதரனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், அது கிறிஸ்துவானவர் மரியாதை அளிக்கிற நற்பண்பையை எடுத்து விடுகிறது. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நான் இரண்டு கரங்களிலிருந்தும் இரத்தத்தை வடிய செய்தாலும், நான் ஆவியில் சத்தமிட்டாலும் நடனமாடினாலும், நான் தேவனுடைய வார்த்தையை புசித்தாலும் அதை நேசித்தாலும்,
Though I drink from the same spiritual rock that the rest of them does, though I clap my hands just as loud as the rest, though I can cry crocodile tears, though I can do all this,
நான் மற்றவர்கள் பானம் பண்ணுகிற அதே ஆவிக்குரிய கண்மலையிலிருந்து பானம் பண்ணினாலும், நான் மற்றவர்களைப் போல அவ்வளவு சத்தமாய் என்னுடைய கரங்களை தட்டினாலும், என்னால் முதலை கண்ணீர் வடிக்க முடிந்தாலும், என்னால் இவை எல்லாவற்றையும் செய்ய முடிந்தாலும் சரி,
But if that real, genuine, real Christian virtue isn't there to Christ, you become as a sounding brass and a tinkling cymbal. Paul was warning his church of this, the Corinthian church, which was all mixed up in all kinds of fantastics.
ஆனால் அந்த உண்மையான அசலான கிறிஸ்துவண்டை உண்மையான கிறிஸ்தவனின் நற்பண்பினை கொண்டிராதவனாய் இருப்பாயானால் அப்பொழுது நீ ஒரு சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஒரு ஓசையிடுகின்ற கைத்தாளம் போலவும் இருப்பாய். பவுல் இதை குறித்து தன்னுடைய சபையை கொரிந்து சபையை பித்துக்கொள்ளித்தனம் கொண்டு மனம் போன போக்கில் எல்லா விதமான காரியங்களிலும் கலப்படமுற்றிருந்த சபையை எச்சரித்துக் கொண்டிருந்தான்.
I'm warning you, friends. Remember, I'll have to answer for you there at the day of judgment, and your blood won't be upon me. No matter how loyal you are to anything else, be loyal to Christ. Remember that as we pray.
நண்பர்களே, நான் உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இங்கே நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்காக பதில் கூற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய இரத்தப்படி என் மீது இராது. நீங்கள் வேறெந்த காரியத்திற்கும் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் கவலை இல்லை, கிறிஸ்துவிற்கு உண்மையுள்ளவர்களாக இருங்கள். நாம் ஜபிக்கும் பொழுது அதை நினைவில் கொள்ளுங்கள்.
Blessed Heavenly Father, in this present state we come now and confessing all of our wrongs. Oh, be thou merciful, merciful God. And we pray that you'll look down into our hearts. And in this hour, while we're waiting with our heads bowed to the dust.
ஸ்தோத்தரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, தற்பொழுது இந்த ஸ்தலத்தில் இப்பொழுது நாங்கள் வந்து எங்களுடைய எல்லா தவறுகளையும் அறிக்கை செய்கிறோம். ஓ, நீர் இரக்கமுள்ளவராய் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறீர். எங்களுடைய இருதயங்களுக்குள்ளே நீர் நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். எங்களுடைய தலைகள் மண்ணை நோக்கியவாறு வணங்கியிருப்பதோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில்,
Look into the heart of the old man, into the heart of the elderly women, into the heart of the middle age and the young, even the little children, and may we examine ourselves.
வயோதிப மனிதரின் இருதயங்களுக்குள்ளாகவும், வயோதிப ஸ்திரீகளுடைய இருதயங்களுக்குள்ளாகவும், நடுத்தர வயதுடையோரின் இருதயங்களுக்குள்ளாகவும், வாலிபர்களின் இருதயங்களுக்குள்ளாகவும், சிறு பிள்ளைகளின் இருதயங்களுக்குள்ளாகவும் கூட நோக்கி பாரும். நாங்கள் எங்களையே சோதித்தறிவோமாக.
We are coming into that Holy Week that we celebrate as Good Friday and Easter, the resurrection. Though this year we might have been loyal to church, though we might have taken the communion, though we might have shouted, we might have done many things, but oh God, look down into my heart. I talk for myself.
நல்ல வெள்ளி மற்றும் ஈஸ்டர் உயிர்த்தெழுதல் போன்றவற்றை கொண்டாடுகிற அந்த பரிசுத்த வாரத்தை நாங்கள் அணுகிக் கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தில் நாங்கள் சபைக்கு உண்மையாயிருந்தாலும், நாங்கள் ராபோஜனத்தில் பங்கு கொண்டிருந்தாலும், நாங்கள் ஆரவாரமிட்டிருந்தாலும், நாங்கள் அநேக காரியங்களை செய்திருந்தாலும், ஆனாலும் ஓ தேவனே, என்னுடைய இருதயத்திற்குள்ளாக நோக்கி பாரும். நான் எனக்காகவே பேசுகிறேன்.
Look into my heart, into the heart of this people here this morning, and examine us, Lord. If there be something that takes the place of Christ, oh God, take it away.
என்னுடைய இருதயத்திற்குள்ளாகவும், இக்காலையில் இங்குள்ள ஜனங்களின் இருதயத்திற்குள்ளாகவும் நோக்கி பார்த்து, கர்த்தாவே, எங்களை சோதித்தறியும். கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுத்து போடுகிற ஏதாவது காரியம் இருக்குமாயின், ஓ தேவனே, அதை எடுத்து போடும்.
If it's laziness, it's insufficiency. If it's whatever it might be, I don't know, but God, take it from us. Oh, we don't want to be overthrown right here at the time of the battle. Overthrown by God and be an enemy to Him.
அது சோம்பேறித்தனமாய் இருந்தாலும், வெறுமன போதாமையாய் இருந்தாலும், அது என்னவாய் இருந்தாலும், அது எனக்கு தெரியாது. ஆனால் தேவனே அதை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும். ஓ, நாங்கள் இங்கே யுத்த நேரத்தில் தேவனுக்கு எதிரியாய் இருந்து அவரால் அழிக்கப்பட்டு போக, அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை.
Oh God, look into our hearts. Examine us by thy Holy Spirit and let us see this morning if there's any evil thing in us. If there is, take it away, Father. We now lay it on the altar to walk away and leave it there.
Oh, Devane, எங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக நோக்கி பாரும். எங்களுக்குள் ஏதாவது பொல்லாத காரியம் காணப்படுமாயின், இந்த காலையில் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை சோதித்தறிவதை நாங்கள் காண்போமாக. பிதாவே, அவ்விதமாக ஏதாவது காணப்படுமாயின், அதை எடுத்து போடும். நாங்கள் இப்பொழுது அதை பீடத்தின் மேல் வைத்துவிட்டு நடந்து செல்லும்படியாக அதை அங்கேயே வைக்கிறோம்.
If it's idleness, if it's temper, if it's indifference, if it's neglecting, if it's whatever it may be, if it's hatred, if it's malice, if it's strife, if it's whatever it may be, oh God, take it from us today.
அது சோம்பலாயிருந்தாலும், அது கோபமாயிருந்தாலும், அது அக்கறையின்மையாயிருந்தாலும், அது புறக்கணிப்பு மனப்பான்மையா இருந்தாலும், அது என்னவா இருந்தாலும், அது காழ்ப்புணர்வா இருந்தாலும், அது தீங்கு செய்யும் எண்ணமா இருந்தாலும், அது சண்டை சச்சரவா இருந்தாலும், அது என்னவா இருந்தாலும், ஓ தேவனே, இன்றைக்கே அதை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும்.
And at this coming revival, may we be just so full of your charm, Lord, until many will come in and be saved. The little community here where we've tried so hard, the first revival now in 10 years that have helped. Now I pray that you'll give us that real, real spirit in our hearts and may it anchor there for eternity. Grant it, Lord.
வருகின்றதான இந்த எடுப்பதில் நாங்கள் மிகவும் கடினமாய் முயற்சித்துள்ள இங்குள்ள இந்த சிறு சமுதாயத்திலிருந்து அநேகர் வந்து ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கவர்ந்தெடுக்கும் வல்லமையினால் அவ்வளவாய் அப்படியே நிறைந்திருப்போமாக. 10 வருடங்களில் நான் நடத்தியிருக்கிற கூட்டங்களில் இப்பொழுதுதானே முதல் எடுப்புதல். இப்பொழுது எங்களுடைய இருதயங்களில் அந்த உண்மையான ஆவியை நீர் தந்தரல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது நித்தியத்திற்காக அங்கே நங்கூரமிடப்படுவதாக. கர்த்தாவே, இதை அருளும்.
Make us to examine ourselves, we married people, by the way we treat our wives, how true we are, or how true our wives is to us. And may we just get in our hearts this morning how we'd think of something like that happening in our home. And then may we turn our affections towards you and say, oh God, be merciful to me.
விவாகமான ஜனங்களாகிய நாங்கள் எங்களுடைய மனைவிகளை எந்த விதத்தில் நடத்த வேண்டும் என்றும், நாங்கள் எப்படி உண்மையா இருக்க வேண்டும் என்றும், அல்லது எங்களுடைய மனைவிகள் எங்களுக்கு எப்படி உண்மையா இருக்க வேண்டும் என்பதை நாங்களே எங்களை சோதித்தறிந்து கொள்ளும்படி செய்யும். எங்களுடைய வீட்டில் அந்த விதமான ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்குமாயின், நாங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த காலையில் எங்களுடைய இதயங்களில் நாங்கள் புரிந்து கொள்வோமாக. அதன் பின்னர் நாங்கள் எங்களுடைய நேசங்கள் உம்மண்டை நோக்கியவாறு திரும்ப, ஓ தேவனே, என்னண்ட இரக்கமா இரும் என்று கூறுவோமாக.
Oh, if the wife would just about every once a month just come by and put her hand on yours and say, dear, I love you, and walk on. Oh, how it would seem she was neglecting me.
how it would seem that something was wrong.
Oh, மனைவியானவள் ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு ஒருமுறை அருகில் வந்து அவளுடைய கரத்தை என் மீது போட்டு, அருமையானவரே, நானும் நேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு நடந்து செல்வாளையானால் ஓ, அவள் என்னை எப்படியோ புறக்கணித்துக் கொண்டிருந்தாள் என்பது தென்படும். அப்பொழுது ஏதோ காரியம் எப்படியும் தவறாயிருந்தது என்பதும் தென்படும்.
And God, when maybe once a month or once when we go to church, we offer a little prayer. Oh, you want our love, our communion all the time, that our thoughts and our intents of our heart will be stayed on Thee. Grant it, Lord.
தேவரே, அது ஒரு கால் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரே முறை நாங்கள் சபைக்கு செல்லும் போதோ நாங்கள் ஒரு சிறு ஜபத்தை எடுப்பதாய் உள்ளது. ஓ, எங்களுடைய அன்பையும் எங்களுடைய சம்பாஷணையையும் நீர் எல்லா நேரங்களிலுமே விரும்புகிறீர். எங்களுடைய நினைவுகளும் எங்களுடைய இதயத்தின் யோசனைகளும் உம்மேலேயே தரித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். கர்த்தாவே, இதை அருளும்.
Oh, keep our hearts so set on thee that the things of the world will become blind and so indifferent. Grant it, Lord. Hear us now and bless us in the further part of these services. We ask in Christ's name. Amen.
Oh, உலகத்தின் காரியங்கள் குருடாக்கப்பட்டு அவ்வளவாய் அக்கறையற்றதாக்கப்பட்டு எங்களுடைய இருதயங்களை உம்மீது சரியாக வைத்துக் கொள்வோமாக. கர்த்தாவே, இதை அருளும். இப்பொழுதே எங்களுக்கு செவிகொடும். இந்த ஆராதனையின் மற்ற பாகங்களில் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் கிறிஸ்துவனுடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.
Now the Lord bless you real good. And I'm sorry I've taken up a few extra minutes there if the Sunday school was dismissed. And I pray that God will bless you. I didn't say these things. This is out of God's word. They were examples to us. They're examples.
இப்பொழுது கர்த்தர் உண்மையாகவே உங்களை நன்கு ஆசீர்வதிப்பாராக. அங்கே ஞாயிறு வேதப்பாட பள்ளி கலந்து சென்று விட்ட பிறகு நான் கூடுதலாக ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டதற்காக வருந்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். நான் இந்த காரியங்களை கூறவில்லை. இது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்ததாய் உள்ளது. அவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருந்தன. அவைகள்
திருஷ்டாந்தங்களாயிருக்கின்றன. Was a betrayer. Think of it. Study it for a little while.
Yeah.
What would you think now when you come to God in a betrayer? Don't do that. Let's be real.
நண்பரே, இப்பொழுது ஆராய்ந்து பார். உங்களை முத்தமிட்டுக் கொண்டிருந்த மனைவியானவள் ஒரு காட்டி கொடுப்பவளாய் இருந்தாள் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் அப்பொழுது நீங்கள் எப்படி உணர்ந்திருப்பீர்கள்? அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். சற்று நேரம் அதை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இப்பொழுது நீங்கள் தேவனண்டை வரும்போது ஒரு காட்டி கொடுப்பவராய் இருக்கிறீர்களா? அதை செய்யாதீர்கள். நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமாக.
You don't have to take a sensation. You don't have to take something different when the whole skies are full of the real, genuine love of God. Why take a substitute when we can get the real? It's for you.
நீங்கள் ஓர் உணர்ச்சி வசப்படுதல் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆகாயம் முழுவதும் உண்மையான அசலான தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது நீங்கள் வித்தியாசமான ஏதோ ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் அசலானதையே பெற்றுக்கொள்ள முடியும் போது நாம் ஏன் ஒரு மாற்றுப் பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அது உங்களுக்கானதாய் உள்ளது.
Now may the Lord bless you as a turn of service to our pastor. And don't forget this week, now the little revivals for the community and the little roundabout towns here. You get on your phone, call someone, tell them to come out. We'll have the altar calls and expect a good time this week in the Lord. The Lord bless you till I see you this next coming Wednesday night.
நான் இப்பொழுது ஆராதனையை நம்முடைய போதகரிடத்தில் சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் பொதுமக்களுக்கான மற்றும் ஏறக்குறைய இங்குள்ள சுற்றுவட்டார சிறு பட்டணங்கள் அனைத்திற்குமான சிறு எழுப்புதல் உள்ளதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் உங்களுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எவரையேனும் அழைத்து அங்கு வரும்படி அவர்களிடம் சொல்லுங்கள். நாம் பீட அழைப்புகளை விடுக்க உள்ளோம். இந்த வாரம் கர்த்தருக்குள் ஒரு நல்ல நேரத்தை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் உங்களை அடுத்து வருகின்றதான புதன்கிழமை இரவு சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.